யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 5:16. யாக்கோபு 5:16.
நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது.
நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. Confess your faults one to another and pray one for another that he may be healed. The effectual fervent prayer of a righteous man availeth much. இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். Pray one for another. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ப்ரே ஒன் ஃபார் அனதர். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், கலாத்தியர் 6:2.
ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள்.
ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். பேர் ஈ ஒன் அனதர் பேர்டன்ஸ் and so fulfill the law of Christ. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், நம்ம ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். எப்படி மற்றவங்களுடைய பாரத்தை நம்ம சுமப்பது? ஜெபத்தின் மூலமாக அவங்களுடைய பாரத்தை சுமக்க வேண்டும். அவங்களுடைய பிரச்சனைகளை நம்முடைய பிரச்சனைகளாக நினைத்து, அவங்களுடைய துன்பங்கள் அவங்களுடைய கஷ்டங்களை நம்முடைய துன்பமாக நினைத்து, நம்ம வந்து அதை நம்ம மனசில் ஏற்றுக்கொண்டு அதை ஆண்டவரில் அதை ஜெபிக்கும் பொழுது அவங்க பாரத்தை நம்ம சுமக்கிறோம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ப்ரே ஒன் ஃபார் அனதர். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும் என்று யாக்கோபு சொல்லுகிறதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்டியன் லைஃப் என்னவென்றால், மற்றவர்களுக்காக ஜெபிப்பது. இயேசு கிறிஸ்து நமக்காக கெத்செமனே தோட்டத்திலே ஜெபம் பண்ணினார். அவர் வந்து நமக்காக உலகத்திலே வாழ்ந்தார், நமக்காக மரித்தார், 3rd நாளிலே உயிர்த்தெழுந்தார். தனக்கென்று வாழாதபடி அவர் வந்து நமக்காக வாழ்ந்தார். அதே போல் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம அவர்களுக்காக வாழுகிறோம். செல்ஃபிஷ் லைஃப் கிடையாது. மற்றவர்களுக்காக அவங்களுடைய பாரங்களை நம்முடைய பாரமாக எடுத்துக்கொண்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அது கிறிஸ்டியன் டியூட்டியாக இருக்கிறது. கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய கடமையாக இருக்கிறது. நம்ம அதை கடமைக்காக செய்யாதபடி மனப்பூர்வமாக சின்சியராக உத்தமமாக செய்யும் பொழுது நம்முடைய ஜபத்தை கேட்டு அவர்களையும் ஆசீர்வதிக்கிறார், நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் பாஸ்டர்னா என்னென்னா ஒன்லி பிரசங்கம் பண்ணுவது கிடையாது. பாஸ்டர்னா அவருக்கு 2 ஜாப் இருக்கிறது. மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணி போதிப்பது, அது வந்து 50%. இன்னும் 50% என்னவென்றால் விசுவாசிகளுக்காக ஜபிப்பது. சபைக்கு 300 பேர் வர்றாங்கன்னா 300 பேருக்காகவும் ஜபிக்க வேண்டும். யார் யார் ஜெபிங்கன்னு சொல்கிறாங்களோ, என்னென்ன ப்ராப்ளங்களை சொல்லுகிறார்களோ அதெல்லாம் ஜெபத்தில் வைப்பது தான் பாஸ்டருடைய ஊழியம். அதனால் 50% வந்து வேர்ட் ஆஃப் காட், 50% ப்ரேயர். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் 50% ஜெபம், 50% வார்த்தை. இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். அதில் ஜெபம் வந்து கூட கொஞ்சம் இருந்தாலும் நல்லது. இந்த ரெண்டு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே என்று பிரதர் பெனா சொல்லுகிறார். 365 முறை சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டிய கடமை பிரசங்கம் பண்ணுவது மாத்திரமல்ல, ஜெபிப்பது. அதனால் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தால் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபிக்க மனசில்லை, ஜெபிக்க முடியலைன்னா அவங்க ஊழியம் செய்ய முடியாது. ஊழியத்துக்கென்று பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அதை என்ன நினைக்க வேண்டும் என்றால், ஜெபம் பண்ண வேண்டும், வார்த்தையை போதிக்க வேண்டும். இந்த ரெண்டு தான் அவங்களுடைய வேலை. பாஸ்டருக்கு என்ன, அவர் ஏதோ ஒன்று படிக்கிறாரு, வந்து பிரசங்கம் பண்ணுறார், கொஞ்சம் நேரம் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம் இல்லை. இரவும் பகலும் வார்த்தையில் தியானமாக இருக்கணும், இரவும் பகலும் ஜப சிந்தையோடு ஜீவிக்கணும். இதுதான் வந்து உண்மையான ஒரு ஊழியம், உண்மையான ஊழியக்காரன் அவ்விதமாக இருக்கிறான். அதே போல விசுவாசிகளாகிய நீங்களும் வந்து ஜப சிந்தையோடு ஜீவிக்க வேண்டும். எப்பொழுதும் ஜப சிந்தையில் இருக்கணும், எப்பொழுதும் வார்த்தையை மெடிடேஷன் பண்ணிக்கொண்டே இருக்கணும். நம்ம வேலை செஞ்சாலும் நம்முடைய மனசு வந்து வார்த்தையை மெடிடேஷன் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. அதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அருமையான வார்த்தை சொல்லி இருக்கிறது. தாவீது தேவனுடைய வார்த்தையை அதிகமாக நேசித்தான், அதிகமாக ஜெபம் பண்ணவும் செய்தான். சங்கீத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த டேவிட் லைஃபை நீங்கள் பார்க்க முடியும். இங்கே வசனம் என்ன சொல்லுது என்றால், ப்ரே ஒன் ஃபார் அனதர், ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அது லா ஆஃப் கிரைஸ்டாக இருக்கிறது. கர்த்தர் வந்து என்ன செய்கிறார் என்றால், அவர் பேதுருவுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பேதுருட்ட என்ன சொல்லுகிறார் என்றால், உனக்காக நான் ஜெபிக்கிறேன், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். லூக்காளின் சுவிசேஷம் 22 அதிகாரம் 31 வாசிக்கலாம்.
பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுழகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார்.
சரி போதும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. I have prayed for you that your faith fail not. உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டி கொண்டேன் என்று இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து ஒருத்தருடைய லைஃப்பை வந்து துவக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் அறிந்திருக்கிறார். உங்களுடைய லைஃப் வந்து துவக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் அறிந்திருக்கிறார். பீட்டர்ஸ் லைஃப்பை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பீட்டர்ஸுடைய வாழ்க்கையில் அவனுக்கு முன்னால் ஒரு டெஸ்டிங் இருக்கிறது, அவனுக்கு ஒரு சோதனை வரப்போகிறது என்பதை இயேசு கிறிஸ்து முன்னக்குட்டியே அறிந்திருக்கிறார். அவனுடைய மரணம் எவ்விதமாக இருக்கும் என்பதையும் அறிந்திருக்கிறார். அவனுடைய ஊழியம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் என்பதையும் இயேசு அறிந்திருக்கிறார். அவன் என்ன சொன்னால், பிறப்பதற்கு முன்னதாகவே ஆண்டவர் பேதுருவை அறிந்திருக்கிறார். ஆமீன். அதே போல் நம்மை அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று ஆண்டவருக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துக்கு முன்னக்கூட்டியே தெரியும், பேதருக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் பேதருக்கு ஆண்டவர் ஒரு வார்னிங் கொடுக்கிறார். சாத்தான் வந்து என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கொண்டார், கோதுமையை சுழகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். கோதுமை வந்து சுழகில் புடைக்கும் பொழுது அந்த பதரெல்லாம் வெளியே போகும், டஸ்டெல்லாம் வெளியே போகும். அதே போல் உன்னை புடைக்கும்படியாக சாத்தான் என்கிட்ட உத்தரவு கேட்டுக்கொண்டான், ஆனாலும் உன் விசுவாசம் ஒழியாதபடி நான் உனக்காக வேண்டுதல் செய்கிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இல்லை, சுழகில் புடைப்பது என்னவென்றால் அது ஒரு டெஸ்டிங். அது சுழகில் புடைக்கும் பொழுது நல்ல கோதுமை மணியாக இருந்தால் அது சுழக விட்டு வெளியே போவாது. அது பதறாக இருக்கும் என்றால் அல்லது வேறு ஏதாவது டஸ்ட் அங்கே இருக்கும் என்றால் சுழகில் புடைக்கும் பொழுது அது வெளியே போயிடும். அதே போல் சாத்தான் வந்து உன்னை சுழகில் புடைக்கும்படி உனக்கு டெஸ்டிங்கை கொண்டு வருவான். நீ சுழக விட்டு வெளியே போகக்கூடாது, அதான் உன் விசுவாசம் ஒளிஞ்சு போகும். உன் விசுவாசம் ஒளியாதபடி அது நிலைத்திருக்கத்தக்கதாக உனக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு பெர்ஃபெக்ட் மேனாகவும் இருக்கிறார், பெர்ஃபெக்ட் காடாகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பெர்ஃபெக்ட் மேனாக இருக்கிறார், அதனால் அவர் ஜெபிக்கிறேன்னு சொல்லுகிறார். நமக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து வந்து பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இருக்கிறார். நீங்கள் எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஜீசஸ் கிரைஸ்ட் தான். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவாக இருந்தால் என்ன செய்வார், இயேசு கிறிஸ்துவாக இருந்தால் அவர் வீடியோ கேம்ஸ் பார்ப்பாரா? நீங்கள் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து தான். அவர் இந்த நேரத்தில் இருந்தார் என்றால் செல்ஃபோனில் வீடியோ கேம்ஸ் பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். அதனால் நானும் பார்க்க மாட்டேன். அதுதான் நீங்கள் பார்க்குறது இயேசு கிறிஸ்து தான் பார்க்கணும். இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து இருந்தால் அவர் பொய் சொல்வாரா, ஏமாத்துவாரா? அப்படி அவர் செய்ய மாட்டார். அதனால் நானும் செய்ய மாட்டேன். எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி பார்க்க வேண்டும். அவர் பெர்ஃபெக்ட் மேனாக வாழ்ந்தார். அவர் ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேனாக இருந்தார். நமக்கு எல்லாருக்கும் முன்மாதிரி இயேசு கிறிஸ்து தான். எந்த ஒரு காரியத்தில் இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த சூழ்நிலை இருந்தால் அவர் எப்படி பிகேவ் பண்ணுவார், அவர் எப்படி பிகேவ் பண்ணுவார்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் நானும் பிகேவ் பண்ணுவேன். இயேசு கிறிஸ்து வார்த்தையின்படி தான் பிகேவ் பண்ணுவார். நாமும் வார்த்தையின்படி பிகேவ் பண்ணால் நம்ம வந்து இதை அவரை நமக்கு மாதிரியாக வைத்திருக்கிறோம். பெர்ஃபெக்ட் மேனாக இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் என்ன செய்கிறார்? பேதுரு சோதிக்கப்படும் பொழுது அவர் அவனுக்காக ஜெபிக்கிறார். அவனுடைய விசுவாசம் ஒளிஞ்சு போகாதபடி ஜெபிக்கிறார். அதே போல் பல விதமான சோதனையில் அகப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இல்லை, பீட்டர் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய நண்பன் மாதிரி இருக்கிறான். அவன் இயேசு கிறிஸ்துடைய சீசனாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவோடு காண்டாக்ட் வைத்திருக்கிறான். ஜீசஸ் கிரைஸ்டை ஃபாலோ பண்ணுகிறான். இயேசுவை அவன் நேசிக்கிறான். இயேசுக்காக எதையும் செய்ய அவன் ஆயத்தமாக இருக்கிறான். அவன் எல்லாத்தையும் சீசன்களை காட்டிலும் முதன்மை சீசனாக இருக்கிறான். பீட்டர் வாஸ் கன்சிடர்ட் டு பி த சீப் டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவனுடைய பேர் சைமன். ஆண்டவர் அவனை என்ன சொல்லுகிறார்? உன்னை நான் பேதுருவாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். சீமோனே நீ என்று சென்றால் நீ இனிமேல் பேதுரு என்று அழைக்கப்படுவாய். சீமோன் என்று அழைக்கப்படாமல் பீட்டர் என்று அழைக்கப்படுவாய். யோவான் 1:42 வாசிக்கலாம்.
பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார்.
நீ கேபா சொல் வாசிக்கலாம்.
கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா?
கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். நீ இனிமேல் கேபா என்று அழைக்கப்படுவாய். கேபா என்றால் பேதுருன்னு அர்த்தம். சீமோன் என்றால் நாணல்னு அர்த்தம். நாணல் வந்து காற்று எப்படி வீசுதோ அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சி கொடுக்கும். காற்று இப்படி வீசுனா அது வளைஞ்சி கொடுக்கும். காற்று இங்கேருந்து அடிச்சுன்னா அங்கே வளைஞ்சி கொடுக்கும். அதனால் நாணல் வந்து வளைஞ்சி கொடுக்கும். அது ஸ்டெடியாக நேராக நிற்காது. ஆனால் பாறை, பீட்டர் என்றால் பாறைன்னு அர்த்தம், ராக்குன்னு அர்த்தம். ராக்கு வந்து அசையாது. நீ நாணலாக இருக்கிற, உன் ஜீவியம் வந்து நாணலாக இருக்கிறது. உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நீ போகிற. நீ வந்து காற்று எப்படி அடிக்கோ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பிகேவ் பண்ணுற. ஆனால் நான் உன்னை வந்து பாறையாக மாற்றுவேன். உன்னை வந்து ஸ்டெடி மேனாக மாற்றுவேன். உனக்கு நிலவரமான ஆவியை தந்து உன் வாழ்க்கையை வந்து சிறப்படுத்துவேன். நீ பாறையாக மாறுவன். நீ பாறை என்ற பீட்டர் என்று அழைக்கப்படுவாய் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது. கர்த்தர் அவனை அழைத்தார். வார்த்தையானது அவனை சந்தித்தது. அவனுடைய சகோதரன் அந்திரேயா அங்கே பேதுருவை அழைத்து கொண்டு வருகிறான். மேசியாவை கண்டோம். அவர் நாசரேத்து ஊர்லேருந்து வந்த அந்த இயேசுதான் மேசியா என்று அந்திரேயா வந்து பேதுருவை அங்கே இயேசுக்கு சுற்றிலே கூட்டிக் கொண்டு வருகிறான். அப்பொழுது அவன் வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை சந்திக்கிறான். இயேசு கிறிஸ்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக இருக்கிறார். தீர்க்கதரிசிகள் வந்து பங்கு பங்காக வகை வகையாக தேவனை வெளிப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமாக வெளிப்படுத்தினார். அதனால் அவர் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக இருக்கிறார். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை அவங்க சந்திக்கும் பொழுது அவனுடைய லைஃப் மாறிவிட்டது. அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின் சென்றான். பாருங்கள், அதே போல தான் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இன்னைக்கு ஓப்பன் ஆகியிருக்கிறது. அவங்களுக்கு மாம்சத்தில் வந்தார், நமக்கு வேர்ட் ஃபார்மாக வந்திருக்கிறார். அதெல்லாம் வேர்ட் ஃபார்மாக அவர் வந்திருக்கிறார். முத்திரைகள் திறக்கப்பட்டு இப்பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. இந்த வார்த்தையை நம்மளை சந்தித்த உடனே நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. நம்ம வார்த்தையை பின்பற்றுகிறவர்களாக நாம் மாறியிருக்கிறோம். ஆனாலும் சாத்தான் வந்து என்ன செய்கிறான் என்றால் ஆண்டவர்கிட்ட இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கிறான். அவன் பெர்மிஷன் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. அதெல்லாம் இயேசு கிறிஸ்துட்ட வந்து பெர்மிஷன் கேட்குறான். இந்த வந்து நான் பேதுருவை சோதிக்க வேண்டும் என்று பெர்மிஷன் கேட்குறான். அவன் உம்மை மறுதலிப்பான், அவன் உம்மை தூசிப்பான் என்று அங்கே பெர்மி நான் அவனை சோதிக்கட்டுமா என்று பெர்மிஷன் கேட்கிறான். ஆண்டவர் அவனுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறார். அதனால் சாத்தான் இடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டான். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம்.
பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான்.
இதோ சாத்தான் வந்து உத்தரவு கேட்டுக்கொண்டான். அப்ரைன் பெர்மிஷன் ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட் டு டெம்ப்ட் பீட்டர். பேதுருவை சோதிக்கும்படியாக அவன் பெர்மிஷன் வாங்கி கொண்டான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பீட்டர் வாஸ் டெஸ்டட். இப்பொழுது பேதுரு வந்து சோதிக்கப்படுகிறான். என்ன சோதிக்கிறது? அவரை அறிந்திருக்கிறதை மறுதளிப்பது. இன்றைக்கு ராத்திரியிலே நீ என்னை அறிந்திருக்கிறதை நீ மறுதளிப்பா என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ என்னை அறிந்திருக்கிறதை நீ மறுதளிப்பாய். சாத்தான் என்னிடத்தில் பெர்மிஷன் கேட்டுவிட்டான். சாத்தான் ரிக்வஸ்டட் பெர்மிஷன் டு டெம்ப்ட் பீட்டர். சாத்தான் அப்ளைட் பெர்மிஷன் டு ரிபியூக் யோ ரிபியூக் பீட்டர். பேதுருவை டெஸ்ட் பண்ணும்படியாக அவன் வந்து பெர்மிஷன் வாங்கி கொண்டான். கர்த்தரா இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே, யார் வந்து உம்மை விட்டு விலகினாலும் நான் வந்து உம்மை விட்டு போக மாட்டேன். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு சேவல் கூறக்கு முன்னதாக நீர் என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று சொல்லுகிறார். அதே போல அவன் மறுதளித்தான் என்று பைபிளில் வாசிக்கிறோம். நான் காவலிலும் சாவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன். ஆண்டவர் மேல அன்புனால அவன் வந்து அவிதமாக சொல்லுகிறான். ஆனால் என்ன செய்யறான், கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் 33 சந்த வாசிக்கலாம். அதற்கு அவன் ஆண்டவரே
பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடர்கள் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடர்கள் அடையேன் என்றான்.
லூக்காளின சீஷன் 22:33.
அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன்.
காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன். ஜெயில போட்டாலும் நான் வந்து வருவேன். என்ன உண்மை அரெஸ்ட் பண்ணா நானும் அரெஸ்ட் பண்ணுவேன், அரெஸ்ட் பண்ணப்படுவேன். சாவிலும் உமக்கு மரணம் வந்தா கூட எனக்கும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். Lord, I am ready to go with thee, both into prison and to death. சிறைச்சாலைக்கு நான் வருவேன், மரணத்துக்கும் நான் வந்து என்னை ஒப்பு கொடுப்பேன். அப்படி என்று ஆண்டவர் மேலே உள்ள ஒரு வைராக்கியத்தில் சொல்லுகிறான். அப்பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார், 34 வசனத்தை வாசிக்கலாம்.
அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூகுறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை மூன்று தரம் மறுதளிப்பாய்
என்று. நீ என்னை அறிந்திருக்கிறதை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று சொல்லுகிறார். சேவல் கூவுறதுக்கு முன்னதாக நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆனாலும் நான் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக ஜெபிக்கிறேன். பேதுருக்கு சோதனை வரப்போகிறது. முன்னக்குட்டியே இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். இன்றைக்கு ராத்திரியிலே அவனுக்கு சோதனை வரப்போகிறது. அவனுக்கு டெஸ்டிங் அங்கே இருக்கிறது. அந்த டெஸ்டிங்கில் அவன் ஃபெயிலியர் ஆகிவிடுவான். ஆனாலும் அவன் ஃபெயிலியர் ஆனாலும் கர்த்தரை விட்டு அவன் போக மாட்டான், கத்தரை விட்டு விலகி போக மாட்டான். அவனுக்காக எந்த ஜனம் இயேசு ஜெபம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அந்த ஜெபமானது அவன் வந்து புடைக்கப்படும் பொழுது சுலக விட்டு வெளியே போகாதபடி சுலகுக்குள்ளே தான் அவன் இருப்பான். உண்மையான கோதுமை மணி, முற்றின கோதுமை மணி சுலக விட்டு வெளியே போகாது. அதே போல் அரிசியை புடைக்கும் பொழுது நல்ல அரிசியாக இருக்கும் என்றால் அது வெளியே போகாது. அது கருப்பு அரிசியாக இருந்தால் வெளியே போயிடும், அது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் உண்மையான அங்கே அரிசி என்ன செய்யும் என்றால் நல்ல முதிர்ந்தது வெளியே போகாது. நான் வந்து உனக்காக ஜெபிக்கிறேன், நீ வந்து என்னை வந்து மறுதளித்து நீ வெளியே போக மாட்டா. மறுதளித்தாலும் நான் ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய ஃபெய்த்தை நான் ரெஸ்டோர் பண்ண முடியும் என்று கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதே மாதிரி தான் பாருங்கன்னா யோபுக்கும் அதே மாதிரி தான் வருது. இதே தான் வேதருக்கு வந்த மாதிரி தான் யோபு. இல்லை பேதுரு அங்கே யோபுக்கு அங்கே டெஸ்டிங் வந்து அங்கே சாத்தான் வந்து பெர்மிஷன் கேட்குறான், நான் வந்து யோபை சோதிக்க வேண்டும். சாத்தானே நீ எங்கேருந்து வருகிறாய் என்று கேட்கும் பொழுது அவன் பூமியில் நான் அங்கேங்கே சுற்றி திரிஞ்சு வருகிறேன், என் தாசனாகிய யோபை நீ கண்டாயோ என்று கேட்கும் பொழுது தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற அவனைப் போல யாருமே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோபு 1:8 வாசிக்கலாம்.
கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை.
இதோ அவனைப் போல பூமியில் ஒருவனும் கிடையாது. தேர் இஸ் நன் லைக் ஹிம் இன் தி எர்த், எ பெர்ஃபெக்ட் அண்ட் அப்ரைட் மேன், ஒன் தட் ஃபியரத் காட் அண்ட் இதோ தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற அவனைப் போல ஒருவனும் இந்த பூமியில் இல்லை என்று கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். சாத்தான் என்ன சொல்லுகிறான் என்றால், அவன் விருதாபாகவா உம்மை சேவிக்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் நீர் ஆசி வைத்து வருகிறீர், இது அவனுடைய கிரியைகளை நீர் ஆசி வைத்து வருகிறீர், அவனுடைய சம்பத்து பெரிய இருக்கிறது, அவனை அவனுக்குண்டானையும் வேலி அடைத்து நீர் பாதுகாக்கிறீர், அதனால் நான் உள்ளே போக முடியலை, அவனை சோதிக்க முடியவில்லை, நீர் அந்த ஜென்றால் உம்முடைய கையை நீட்டி அவனுக்குண்டானவற்றை எல்லாம் நீர் தொடுவீர் என்றால் அவன் உண்மையை தூசிப்பான் என்று சொல்லுகிறான். பாருங்க, இதே தான் இங்கே வந்து பேதுரு வந்து தேவனை ஆண்டவரை தூசிக்க வேண்டும், மறுதளிக்க வேண்டும். அங்கே வந்து என்னென்னா, அங்கே யோபுக்கும் அதே டெஸ்டிங் தான், சாத்தான் அந்த டெஸ்டிங் தான் பண்ணுவான். நீங்கள் தேவனை தூசிக்கும்படியாக செய்வது, கத்தரை விட்டு பின்வாங்கி போகும்படியாக செய்வது, உங்களுடைய சோல் இழக்கப்படுவது, இதுதான் சாத்தானுடைய வேலை. சொலகுனால புடைப்பான். புடைக்கும் பொழுது நீங்கள் வந்து வார்த்தையை விட்டு விலகி நீங்கள் பாவத்துக்குள்ளே போயிடுவீங்க, பின்வாங்கி போயிடுவீங்க. எத்தனை பேர் வந்து சொலகில் புடைச்சி அவங்க வெளியே போயிட்டாங்கன்னு பாருங்கள். நீங்கள் எத்தனை பேரை கண்ணால் பார்த்துருக்குறீங்க, சர்ச்சைக்கு வந்து வார்த்தையை கேட்டவங்க எத்தனை பேர் வந்து அவங்க விலகி போனாங்க. ஆனால் நீங்களும் நானும் நிலைத்திருக்கிறோம், ஆமென், விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோம், நம்ம கத்தரை விட்டு பின்வாங்கி போகலை. இதோ என்னென்னா, அதுக்கு தான் அங்கே ஜபம் அவசியமாக இருக்கிறது. நம்ம விசுவாசிகளுக்காக ஜபிக்கிறோம், பாஸ்டர் வந்து ஜபிக்கிறார். அதனால் சோதனைகள் வரும்பொழுது, டெஸ்டிங் வரும்பொழுது நம்ம அதில் சோர்ந்து போகாதபடி, அதனால் நம்முடைய விசுவாசத்தை மறுதளிக்காதபடி நம்ம நிலைச்சிருக்கிறோம், வார்த்தையில் நிலைச்சிருக்கிறோம், சபையிலே நிலைச்சிருக்கிறோம். காரணம் என்னென்னா, இந்த விழிப்பு ஜபம், இந்த உபாச ஜபம், ஒருத்தருக்காக ஒருத்தர் நம்ம ஜபிப்பது. இந்த ஜபம் இல்லைன்னா நம்ம வந்து சோர்ந்து போவோம், நம்ம வேலைக்கு போவோம், பின்வாங்கி போவோம், ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போவோம். ஆனால் நமக்கு வந்து இங்கே ஜபம் இருக்கிறது, இந்த சபையிலே ஜபம் இருக்கிறது. யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் வியாதினாலும் அதற்காக நம்ம எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜபிக்கிறோம். அவங்களுக்கு கத்தர் இறங்கும்படியாக, அவங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக இங்கே ஜபம் இருக்கிறது. நம்முடைய சபையில் வந்து அங்கத்தினராக மாறும் பொழுது அவங்களுக்கு இங்கே ஜபம் இருக்கிறது. அதுதான் நம்ம செய்கிற பெரிய உதவி. பாஸ்டர் செய்கிற பெரிய உதவி என்னென்னா, உங்களுக்காக ஊக்கமாக ஜபிப்பது. நீங்கள் மற்றவங்களுக்காக செய்கிற பெரிய உதவி என்னென்னா, முதலாவது ஜபம். உண்மையாக நம்ம ஜபித்தால் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வழியை திறப்பார், ஆண்டவர் அவளுக்கு உதவி செய்வார், அவங்களுடைய டெஸ்டிங் அவங்கள விட்டு விலகி போகும், அந்த டெஸ்டிங்கில் அவங்க ஜெயத்தை பெறுவாங்க. அதுக்கெல்லாம் நம்முடைய ஜபமானது அங்கே இருக்கிறது. இல்லை, ஜபம் அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு பெர்ஃபெக்ட் மேனாக இருக்கிறார், அவர் உண்மையான ஊழியக்காரராக உலகத்திலே அவர் இருக்கிறார். அவர் சொல்கிறார், பேதுருவே நான் உனக்காக நான் ஜெபிக்கிறேன், உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி என் ஜபம் உனக்கு இருக்கிறது, அந்த ஜபம் இருப்பதனால நீ வந்து பின்வாங்கி போக முடியாது, உன்னுடைய ஃபெய்த்தை நான் ரெஸ்டோர் பண்ணுவேன், அதை திரும்ப உனக்கு தருவேன், நீ மறுபடியும் என்ன செய்யணும்னா என்னை ஃபாலோ பண்ண முடியும், நீ அப்படியே சோதனையில் பின்வாங்கி போகாதபடி நிலைச்சிருக்கத்தக்கதாக உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எப்படின்னா, ஆவியானவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தரே ஆவியானவர். அந்த ஆவியானவர் வந்து இதோ ஒரு பரிசுத்தவான் மூலமாக ஜெபிக்கிறார். அன்றைக்கு அவர் மாம்சத்தில் இருந்தார், ஜெபம் பண்ணார். இன்றைக்கு என்னச்சுன்னா, அவர் ஹோலி ஸ்பிரிட்டாக இருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் ஒரு மனுஷனுக்குள்ள வாசமாக இருக்கும் பொழுது இது அவன் அல்ல, அவனுக்குள்ள இருக்கிற ஆவி வந்து ஜெபிக்கிறது, ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறது. அவனுக்கு ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு பாரம் வருகிறது. ஜெபிக்கும்படியான வார்த்தைகளை ஆண்டவர் தருகிறார். அப்பொழுது அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவன் மூலமாக ஜெபிக்கிறார். இன்றைக்கும் இயேசு ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? உங்க மூலமாக ஜெபிக்கிறார். ரோமர் 8:26,
அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
இதோ ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்கிறார். எப்படி என்றால், நம்ம ஏற்றபடி வேண்டிக் கொள்ளதென்று என்னதென்று அறியாதபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் நமக்காக ஜெபம் பண்ணுகிறார். அடுத்தபடி தொடர்ந்து வாசிக்கலாம்.
ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல்
செய்கிறபடியால் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால்
இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிகிறார்.
இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிகிறார். அதனால ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு பாஸ்டருக்குள்ள வாசமாயிருந்து அந்த பாஸ்டர் மூலமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார். அவர் வந்து ஜெபிக்கும் பொழுது, அவர் ஆவியில ஜெபிக்கும் பொழுது, அது கர்த்தர் ஜெபிக்கிறார், இயேசு ஜெபிக்கிறார், அந்த ஆத்மாக்களுக்காக இயேசு ஜெபிக்கிறார். அன்றைக்கு அவர் மாம்சத்தில் இருந்தார், இன்றைக்கு நமக்குள்ள அவர் பரிசுத்தாவியாக வாசம் பண்ணி அதே ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அதான் ஆவியில ஜெபிப்பது. தன்னுடைய மாம்சத்தின்படி ஜெபிக்காதபடி ஆவியில ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் வந்து நிச்சயமாக பதில் கிடைக்கும். ஆமென். நீங்களும் உங்களுடைய சரீரத்தையும் ஆண்டவர் பயன்படுத்தி, உங்களுடைய ஆவியை பயன்படுத்தி மற்றவங்களுக்காக நீங்கள் ஆவியில ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் மூலமாக ஜெபிக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறோம்? இயேசு இன்றைக்கும் ஜெபிக்கிறார். ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறபடினாலே ஆவியின் சிந்தை என்னது என்பதை அவர் அறிவார். அதனால நம்ம என்ன ஆவியில ஜெபிக்கிறோம், என்ன பாரத்தோடு ஜெபிக்கிறோங்கிறத தேவன் அறிகிறார். ஹல்லேலூயா. இங்க நீங்க கவனிக்கும் பொழுது சாத்தானுடைய நோக்கம் என்ன? அவன் வந்து என்ன, தூசிக்க வேண்டும், கர்த்தரை தூசிக்க வேண்டும். அதுதான் அவனுடைய நோக்கம். கர்த்தரை மறுதளிக்க வேண்டும், இயேசுவை மறுதளிக்க வேண்டும். அதனால பழைய ஏற்பாட்டின் யெகோவா தான் புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்துங்கிறத நல்லா தெரிந்து பாருங்க. ரெண்டு கடவுள் கிடையாது, திருத்துவம் கிடையாது. ஹையஸ்ட் இன் ஹெவன், தேவன் வந்து ஹையஸ்ட் இன் ஹெவன். அவர் இயேசு உலகத்து பரலோகத்தில் மிகப்பெரியவர். அவர் பூலோகத்தில் வந்து லோயஸ்ட் இன் த எர்த். அவர் பூமியில் ரொம்ப தாழ்மையானவராக வந்திருக்கார். அதுதான் அவர் தேவன் என்னப்படுது மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. அதனால் ஹையஸ்ட் இன் ஹெவன் பிகம் லோயஸ்ட் இன் ஹெவன், லோயஸ்ட் இன் எர்த். மிக எளிமை கோலமாக அவர் வந்திருக்கும் பொழுது அதுதான் பழைய ஏற்பாட்டின் யெகோவா புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்து. இப்போ யோபு பழைய ஏற்பாட்டில் ஜீவிக்கிறான். அங்கே தேவன் வந்து இப்போ சாத்தானுக்கு அங்கே பெர்மிஷன் கொடுக்குறார். நீ வந்து யோபை வந்து சோதிப்பதுக்கும் உனக்கு பெர்மிஷன் கொடுக்குறங்க. இங்கே பாருங்க, அதே கர்த்தர் தான் மாம்சத்தில் வந்திருக்கிறார். வேற ஒரு நபர் கிடையாது. வேற ஒரு நபர்னா நமக்கு கிறிஸ்டியானிட்டிக்கும் அஞ்ஞான மார்க்கத்துக்கும் வித்தியாசம் இல்லை. ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுளை ஆராதிப்பது, அதை விசுவாசிப்பது அஞ்ஞான மார்க்கம், அது கிறிஸ்தவ மார்க்கம் கிடையாது. கிறிஸ்தவ மார்க்கம் ஒன்காட போதிக்கிறது. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர், இன்னொரு நபர் இருக்கிறாங்க. நான் எழுத்தின்படி பார்க்கும் பொழுது அவனுக்கு ரெண்டா தெரியலாம். வெளிப்பாட்டின்படி பார்த்தா ஒன்று தான். அங்கே வந்து அதே காரியம் தான், பெர்மிஷன் வந்து தேவனத்தில் வாங்கியிருக்கிறான். இப்போ அந்த தேவன் தான் இங்கே மாம்சத்தில் வந்திருக்கிறார். இப்போ சாத்தான் இயேசுனிடத்தில் வந்து பெர்மிஷன் வாங்குறார். அப்போ இது வேற கடவுளா? அது வேற கடவுளை குறிக்குதா? அதே தான். யோபுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தாரோ அதே கத்தர்கிட்ட தான் இப்போ சாத்தான் வந்து. சாத்தானுக்கு தெரியும் அந்த பழைய ஏற்பாட்டின் யெகோவா தான் புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்து. அந்த யோபின் தேவன் தான் இப்பொழுது மாம்சத்தில் வந்திருக்கிறான்னு சாத்தானுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சாபனை கிறிஸ்தவர்களுக்கு தெரியலை. சாத்தான் அவர்களை பொய்யை சொல்லி ஏமாத்தி வைத்திருக்கிறான். அவர்கள் ரெண்டாம் மரணமாகி அக்கினிங்கந்த எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தம் எறிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வெளிப்படுத்தல் 21:8 வாசிக்கிறோம். அதனால் அதே கதை, எங்கள் ஆட்ட போய் பெர்மிஷன் வாங்கினானோ இப்போ அவர் மாம்சத்தில் வந்திருக்கிறார். அதனால் இப்போ அவர்கிட்ட போய் தான் பெர்மிஷன் வாங்குறோம். அங்கே யோபுனுடைய நோக்கம் என்ன? தேவனை தூசிக்கவே. அங்கே சாத்தானுடைய நோக்கம் என்னவென்றால் யோபு தேவனை தூசிக்க வேண்டும். ஆனால் அவன் வந்து தேவனை தூசிக்கவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய சரீரத்திலெல்லாம் அங்கே கட்டிகள் வருகிறது. அப்பொழுது அவனுடைய மனைவி சொல்லுகிறாள், நீர் தேவனை தூசித்து ஜீவனை விடக்கூடாது. அவன் மனைவி மூலமாக சாத்தான் பேசுகிறான். அந்த மனைவி என்ன சொல்லுகிறாள், தேவனை தூசிக்க வேண்டும் என்று சொல்கிறாள். இது யாரு சாத்தான் சொல்றது? சாத்தானுடைய நோக்கம் அதுதான், நீர் தேவனை தூசித்து ஜீவனை விடும், நீ கத்தரை மறுதளிச்சு போயிடும், நீர் சொலக விட்டு வெளியே போகணும், நீர் வார்த்தையில நிலைச்சிருக்க கூடாது என்று தான் அங்கே மனைவி சொல்லுகிறாள். அவனுடைய நண்பர்கள்லாம் வந்து என்ன சொல்லுகிறார்கள், நீ ஒரு ரகசிய பாவியாக இருப்பதனால்தான் உனக்கு இவ்விதமான சோதனை வருகிறது. ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன். ஆமேன். பாருங்க, யோபு தேவனை மறுதளிக்கவில்லை. கர்த்தர் அங்கே சேலஞ்சு பண்ணுகிறார் சாத்தான் இடத்துல, என்னுடைய தாசனாகிய யோபு உம்மை மறுதளிக்க முடியாது, அவன் மறுதளிக்க மாட்டான், நீ என்ன டெஸ்டிங் வந்தாலும் மறுதளிக்க மாட்டான், அவன் வார்த்தையிலே நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய முடிவையும் நம்ம அறிந்திருக்கிறோம். அதே போல் இந்த கடைசி கால மனவாட்சியை ஆண்டவர் சாத்தானுக்கு ஒரு சேலஞ்சாக வைக்கிறார். என்னுடைய மனவாட்டி வந்து நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறாள், அவளுக்கு ரேப்சரிங் ஃபெய்த் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவளுக்கு அதிக வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாத்தானுடைய தந்திரங்களெல்லாம் அவளுக்கு தெரியும். அதனால் இந்த ஏவாள் வந்து இந்த கடைசி கால மனவாட்டி இந்த செகண்ட் ஈ வந்து அந்த ஏவாளை நீ நினச்ச மாதிரி நினைக்காத. இவங்க வந்து செகண்ட் ஈவாக இருக்கிறாங்க, வஞ்சிக்கப்பட முடியாது, நீ அவனை தூசிக்க செய்ய முடியாது, மறுதளிக்க செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் சேலஞ்சு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கிறார். ஆண்டவர் யோபின் மேலே கான்ஃபிடென்ஸ் வைத்திருந்தார். யோபு என்னை மறுதளிக்க மாட்டான் என்று சாத்தானுக்கு சேலஞ்சாக சொல்கிறார். அதே போல தான் உங்களையும் என்னையும் சொல்லுகிறார். இவர்கள் வந்து வார்த்தையை நேசிக்கிறார்கள், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு எல்லா சத்தியமும் தெரியும். ஆதியாமிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லா சத்தியமும் தெரியும், எல்லா மிஸ்ட்ரீஸும் அறிஞ்சிருக்கிறாங்க. சாத்தானே, நீ உன்னுடைய தந்திரங்கள் வந்து இவங்ககிட்ட பலிக்காது, அதனால் இவர்கள் வஞ்சிக்கப்பட மாட்டார்கள் என்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு என்னை உண்மையுள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார் என்று பவுல் சொல்லுகிறான். அதே போல் உங்களை உண்மையுள்ளவர் என்று எழுதி தான் ஆண்டவர் இந்த வார்த்தைக்கு அழைச்சிருக்கிறார். இல்லை, மற்றவங்களை போல நம்ம வஞ்சிக்கப்பட முடியாது. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆமேன். ஏதோ யோபு அங்கே வஞ்சிக்கல, ஆனால் இங்கே இப்பேதர் வந்து மறுதளிப்பான்னு இயேசுக்கு தெரியும். ஏன்னா அவன் தன்னுடைய ஓன் ஸ்ட்ரென்த்தில் நிற்கிறான், தன்னுடைய மாம்ச பலத்தில் நிற்கிறான். ஆண்டவரே, நான் வந்து மறுதளிக்க மாட்டேன் என்று காவலிலும் சாவலிலும் உம்மை பின்பற்றுவேன் என்று மாம்ச பலத்தில் சொல்லும் பொழுது மாம்சம் என்னைக்குமே ஃபெயிலியர் ஆகும். அவன் தேவ பலத்தை சார்ந்திருக்கவில்லை. அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், சேவல் கூறுவதற்கு முன்னதாக நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய், ஆனாலும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் சோதனையிலையும் கண்ணிலையும் விடும் பொழுது, அவனுக்கு துன்பங்கள் வரும் பொழுது விசுவாசத்தை விட்டு ஒழியக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் நமக்காக ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி ஜெபிக்கிறார்? பசுத்தவான்கள் மூலமாக ஜெபிக்கிறார். அவர் தான் ஜெபிக்கிறார், நான் இல்லை. ஆண்டவர் என் மூலமாக, என் ஆவியிலே, ஆவியின் மூலமாக அவர் ஜெபிக்கிறார். ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமிச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். சேம் திங் தான். அதனால யோபுக்கு ஏதாவது அதே தான் பேதுருக்கு. அதனால இங்கே வந்து பேதுருக்கு இயேசு கிறிஸ்து அங்கே ஜெபம் பண்ணுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக பசுத்தவான்கள் ஜெபிக்கிறாங்க. ஆவியானவர் பசுத்தவான்கள் மூலமாக ஜெபிக்கிறார். அப்படி ஜெபம் இருப்பதனால அவங்க வந்து வார்த்தையில கடைசி வரைக்கும் நிலைச்சிருப்பாங்க. ஆமே. அவன் நீர் வந்து என்ன சொல்றால், அங்கே யோபை வந்து அங்கே சொல்லுகிறான், நீர் எல்லாரையும் அவனுடைய மாம்சத்தை தொடுவீர் என்றால் அவன் நம்மை மறுதளிப்பான். இதோ அதையும் நான் உனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டேன். கர்த்தர் வந்து அங்கே பெர்மிஷன் கொடுக்குறார். யோபை சோதிக்க முடியாது, இங்கே இயேசு கிறிஸ்து பேதுருவை சோதிக்க முடியாது, பெர்மிஷன் கொடுக்குறார். ரெண்டும் சேம் திங் தான், சேம் காட், சேம் டெஸ்டிங், ஒரே விதமான சோதனை தான், சேம் காட், அதே கர்த்தர் தான், ரெண்டு பேர் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர், புதிய ஏற்பாட்டில் இன்னொருத்தர் கிடையாது, ஒரே கர்த்தர் தான். அதனால் அவன் போய் சாத்தானுக்கு அது தெரியும். சாத்தானுக்கு இயேசு யாருன்னு தெரியும், இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவனுக்கு தெரியாது. அதனால இயேசு கிறிஸ்துட்ட போய் பெர்மிஷன் வாங்குறோம். அன்றைக்கு யோபை சோதிப்பதுக்கு தேவனத்தில் போய் பெர்மிஷன் வாங்கினான். அதே மாதிரி தான் இங்கே வந்து அந்த தேவன் தான் மாம்சத்தில் வந்திருக்கிறார், அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கும் பொழுது. அதனால் அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஆனாலும் அவன் ஃபெயிலியர் ஆனாலும் நான் அவன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அவனுக்காக ஜெபிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஒருவருக்காக ஒரு ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உண்மையிலே ஆவியில் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் அல்ல ஆவியானவர் உங்கள் மூலமாக ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவருங்கும் போது இன்னொரு பர்சன் அல்ல, இயேசுவே ஸ்பிரிட் ஃபார்மாக உங்களுக்குள் வாசமாயிருந்து உங்களை உங்களுடைய ஆவியை பயன்படுத்தி அவர் ஜெபிக்கிறார். அப்பொழுது அவர் தாமே ஜெபிக்கும்படினாலே அந்த ஜபம் வந்து நிச்சயமாக கேட்கப்படும். ஹல்லேலூயா. மத்தேயு 26 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே அவர் வந்து பேதுருவுக்காக ஜெபித்தார். கெத்செமனே தோட்டத்திலே வந்து அவர் ஜெபம் பண்ணுகிறார். மத்தேயு 26:36 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது இயேசு அவர்களுடைய கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுவாலும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி.
சரி பாருங்க, ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போய் அங்கே போய் அவர் தனித்து ஜெபம் பண்ணுறார், நீங்கள் இங்கே உட்கார்ந்துருங்கன்னு சொன்னார். பிறகும் பேதுரு யாக்கோபும் யோபான் இந்த மூன்று பேரை கூட்டி கொண்டு போய் நீங்கள் வந்து எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னா அங்கே 37 வசனத்தை வாசிக்கலாம்.
பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இவரையும் கூட்டி கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார்.
அப்பொழுது பேதுருவையும் செபதேயுவின் குமாரர், செபதேயுவின் குமாரர் யாரு, யாக்கோபு யோவான், இடிமுழக்க மக்கள், சன்ஸ் ஆஃப் தண்டர்ஸ். அவர் செபதேயுவின் குமாரர் அண்ணன் தம்பி யாக்கோபு யோவானையும் கூட்டிக் கொண்டு பேதுருவையும் கூட்டிக் கொண்டு அவர் வந்து எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் பெர்ஃபெக்ட் மேனாக இருக்கிறார். மனுஷங்களாக இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல மேன்கிற ஸ்தானத்தை காமிக்கிறார், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் அங்கே 39 வசனத்தில், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபிக்கிறார். இங்கே வந்து பார்க்கிறார், எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபங்கள், ஒரு மணி நேரம் ஆயிலும் நீங்கள் ஜெபிக்க கூடாதா. 40 வசந்த வாசிக்கலாம்.
பின்பு அவர் சீஷர் இடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறது கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாது,
நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாது, நீங்கள் ஒரு மணி நேரம், குட் யூ நாட் வாட்ச் வித் மீ ஒன் அவர். நம்ம அதான் நான் சொல்கிறேன், இந்த வசனத்தை வச்சு தான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஜெபிங்க. இயேசு கிறிஸ்து நம்மளை டிமாண்ட் பண்ணுகிறார், ஒரு மணி நேரமாவது ஜெபிக்கக்கூடாதா. 41 வசனத்தை வாசிக்கலாம்.
நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது தான் மாம்சமோ பலவீனம்.
நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணுறார், பெர்ஃபெக்ட் மேனாக இருக்கிறார். நாளை தினத்திலே அவர் வந்து சிலுவை மரணத்தை சந்திக்க வேண்டும், அந்த வேதனைகளை சந்திக்க வேண்டும், நிந்தனைகளை சந்திக்க வேண்டும். நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவிலிருந்து இறங்கி வா. அப்படி இறங்கி வந்துட்டார்னா என்ன ஆகும், நமக்கு சால்வேஷன் கிடைக்காது, அவர் வந்த நோக்கம் நிறைவேறாது. சாத்தான் அவிதமான டெஸ்டிங்கை கொண்டு வருகிறான். இயேசு கிறிஸ்துங்க டெஸ்டிங் வந்தது, அவர் சிலுவை விட்டு இறங்கி வரும்படியாக, சிலுவை மரணத்தை அவர் அவாய்ட் பண்ணும்படியாக அவருக்கு அங்கே டெஸ்டிங் வந்தது. சாத்தான் அந்த டெஸ்டிங்கை கொண்டு வரும் பொழுது இயேசு கிறிஸ்து பொறுமையாக எல்லாத்தையும் சகித்தார். பிதாவே இவருடைய பாவங்களை இவருடைய அக்கிரமங்களை மன்னி தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று அவர் ஜெபம் பண்ணினார். கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஸ்ட்ரென்த்தை பெறுகிறார். கர்த்தருடைய தூதனானவர் அவரை பலப்படுத்தினார். இரத்த வேர்வை வரும்படியாக அவர் ஜெபிக்கிறார். அவ்வளவு வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார். தனக்காகவும் ஜெபிக்கிறார், மற்றவங்களுக்காகவும் ஜெபிக்கிறார். அதனால் நமக்காகவும் ஜெபிக்கிறார், அவருக்காகவும் ஜெபிக்கிறார். நாளைய தினத்தில் அந்த சோதனையை சந்திக்க வேண்டும். அதே போல் உலகத்தில் அதிக சோதனை இருக்குது. நீங்கள் பேப்பர் படிச்சிங்கன்னா தெரியும், ஒவ்வொரு நாளும் எவ்வளோ மரணம் நடக்குது, கொலை நடக்குதுன்னு பாருங்கள். முன்னால் விட இப்போ கொலை அதிகம், முன்னால் விட இப்போ வேசித்தனம் அதிகம். எலி வந்து என்ன செய்கிறதுன்னா பொறியில் போய் விழுது, விழுது. அதுக்கு பிறகு அந்த எலியை பிடிச்சு அடிக்கிறாங்க, சாகடிக்கிறாங்க. இதை வந்து எலி பார்க்க தான் செய்யுது. இதை பார்த்தாலும் அது இவ்வளோ விழாமல் இருக்குதா, அது தெரிஞ்சது இவ்வளோ தான் செய்யுது. பேசித்தனம் பண்ணுறாங்க, குத்தி கொலை பண்ணுறோம், ஃபுல்லாக பேப்பரில் ஒரு நாள் விடாமல் மெசேஜ். அதுதான் கடினமான காரியம். கொத்தி கொலை செய்து பணத்தை வந்து சமைச்சு சாப்பிட்ருக்குறாங்க. அதுதான் இன்றைக்கி உள்ள மெசேஜ், இன்றைக்கி உள்ள பேப்பர் நியூஸ். இதெல்லாம் ஒரு பெண்ணு பார்க்குது, பார்த்துட்டு அதுவும் அதே இதை செய்யுது. அப்படி போனால் என்ன நிலைமை ஏற்படும்? அந்த அக்கிரமக்காரன், அந்த பாவிக்கிட்ட நம்ம போனால் என்ன வரும்னு தெரியும். பேப்பரில் டெய்லி படிக்கிறாங்க, படிச்சிருந்தும் அது செய்யுதுன்னா பாருங்கள். அதை பார்த்துருந்தும் என்ன முடிவு ஏற்படுது, பார்த்துருந்தும் அதே பாபத்தில் போகுதுன்னா என்ன பிரயோஜனம் பாருங்கள். அறிஞ்சிருந்து விளைவு என்ன வரும்னு தெரிஞ்சிருந்தும் அந்த மாம்சத்தினாலே அது வஞ்சிக்கப்படுகிறது என்றால் அது பரிசுத்தாவி பெற்றதான்னு பாருங்கள். உலகத்தின் மக்கள் அப்படி போய் அதனுடைய கடைசியில் கொலை பண்ணுறது தான் டெய்லி. அதான் ரெண்டு மூணு சம்பவங்கள் இல்லாமல் இல்லை. அப்படி இருந்தும் அதே மாதிரி இங்கே என்ன மனுஷங்க மதோட நின்று போதா, இப்படி வந்துச்சுன்னு இன்னும் அதிகமாக தான் வருது. இதுதான் உலகம். அதனால் என்ன செய்யணும், ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்துச்சோ. உலகத்தில் அநேக சோதனைகள் இருக்குது, கொலை இருக்கிறது, அதிக பாவங்கள் இருக்கிறது, எதுலேயும் நம்ம சிக்கக்கூடாது. அந்த கண்ணியில் போய் சிக்கக்கூடாது, அதுக்கு நீ ஜெபம் பண்ணு. எத்தனையோ வியாதிகள் இருக்குது, எவ்வளோ ஆபத்துகள் இருக்கிறது, ஏகப்பட்ட சோதனைகள் இருக்கிறது. அவ்விதமான உலகத்தில் நம்ம ஜீவிக்கும் பொழுது வார்த்தையிலே நம்ம நிலைத்திருந்து உண்மையான ஆவிக்குரிய சந்தோஷத்தை பெற வேண்டும். எல்லாம் அப்படி நடந்தாலும் அதுக்கு இன்னும் அது அதிகமாக தான் நடக்குது. இன்னும் ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு கடைசியில் சாகுறாங்க. எல்லாம் கொலை பண்ணி போடுவான், கடைசியாக அவன் கொலை பண்ணி போடுவான். தேவனுடைய வார்த்தையிலே நம்ம கழிவுறாதபடி மாம்சத்தின்படி போகிற மக்களுடைய முடிவு அதுதான். அதெல்லாம் இவ்விதமான சோதனை இருக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய பேரப்பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிக்கணும் இல்லை? அப்படி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் ஒளிஞ்சு போகாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். அந்த சோதனைகள் நம்மை மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் பாதுகாப்பார். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஜெபிக்கணும், ஒவ்வொரு கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் ஜெபிக்கணும். நம்ம பிள்ளைகள் பாவத்தில் போய் விழக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு வியாதிகள் வேதனைகள் வரக்கூடாது. நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம். நமக்கு முன்னால் சோதனைகள் இருக்குது. பேதருக்கு சொல்கிறா, உனக்கு முன்னால் சோதனை இருக்கிறது, அதனால் நான் உனக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் தான் அவனை பாதுகாத்தது. நீ இன்னைக்கு மறுதளிக்க போகிறாய், என்னை அறிந்திருக்கிறதை நீ மறுதளிக்க போகிறாய், ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிஞ்சு போகாதபடி நான் ஜெபிக்கிறேன். இங்கே பீட்டர் வந்து டெஸ்ட் பண்ணப்படும் பொழுது, when Peter was tested, he was sleeping instead of praying. ஜெபிப்பதுக்கு பதிலாக அவன் வந்து தூங்கி கொண்டிருக்கிறான். அவனுடைய வீக்னஸ் என்னது? தூக்கம். தூக்கம் அவனுடைய வீக்னஸ். தூக்கம் அவசியம்தான், ஆனால் ஜெபிப்பதற்காக தூக்கத்தை நம்ம வெறுக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம தூக்கத்தை வெறுத்து தான் இங்கே வந்திருக்கோம். வீக்னஸ், அவனுடைய வீக்னஸை வந்து சாத்தான் பயன்படுத்துகிறான். அவன் தூக்கத்தில் விருப்பமானவன், அதனால் தூக்கத்தை வந்து நம்ம வெறுக்க முடியாது. அதனால் நம்ம ஆகாரத்தையும் வெறுக்கணும், அதான் ஃபாஸ்டிங் ப்ரேயர். தூக்கத்தையும் வெறுக்கணும், அதுதான் விழிப்பு ஜெபம். இதெல்லாம் வெறுத்தால் தான் பிசாசை ஜெயிக்க முடியும். கத்தருக்காக நம்முடைய வாழ்க்கைக்காக நம்ம ஒரு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணணும், ஒரு நாள் விழிச்சிருந்து ஜெபிக்கணும். நம்முடைய வீக்னஸை சாத்தான் பயன்படுத்தி இதா என்ன செய்கிறான் என்றால் மறுதளிக்கும்படியாக செய்தான். அவன் ஜபித்திருந்தான்னா அவன் மறுதளிச்சிருக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஜபம் அவனுக்கு இருப்பதனால அந்த ஜபம் அவனை பாதுகாத்தது. இன்றைக்கு பரிசுத்தவான்கள் நமக்காக ஜெபிப்பதனால, இங்கே பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதனால, தங்களுடைய பேர பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதனால ஆபத்துகள் வந்து மரணம் அடையாதபடி சாகாதபடி ஆண்டவர் அந்த ஜெபத்தினால பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ப்ரே ஃபார் ஒன் அனதர். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் சோதனைகள் அதிகம் உலகத்தில் இருக்கிறது. சாத்தான் அப்ளைன் பெர்மிஷன். என்னால் இயேசு அவனுக்காக ஜெபித்ததுனாலே அவன் என்ன செய்தான் என்றால் அவன் வெளியே போய் மனம் கசந்து அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 74 லூக்கா 22 74 75 வாசிக்கலாம். லூக்கா 22 74 75 22 இல்ல 23
அப்பொழுது பேதுரு சேவல் கூறுவதற்கு முன்னே நீ என்னை மூன்றுதலம் மறுதலிப்பாய் என்று.
லூக்கா 22 அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. 75 வசனம். அப்பொழுது பேதுரு சேவல் கூறுவதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். அதனால் பாருங்கள், ஆண்டவர் செஞ்ச ஜபத்தினால அவன் மனம் கசந்து அழுது அவன் மனம் திரும்பி விட்டான். அவரை வந்து அவனுக்காக ஜபிக்கவில்லை என்றால் அவனுடைய விசுவாசம் ஒளிஞ்சு போயிருக்கும். அவனுக்காக அவர் ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் லாங்காக ப்ரேயர் பண்ணுகிறார். ரொம்ப லாங் ஜெபம். முதல் சில வசனங்களில் அவர் தனக்காக ஜபிக்கிறார். அதன் பின்பு பிறகு நிறைய வசனங்களிலே தம்முடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். அதன் பின்பு என்னஜா அவர் அந்த சீஷருடைய வார்த்தையை கேட்கிற நமக்காக அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். அவருடைய ஜெபத்தில் மூணு பகுதி இருக்குது. அதே போல் நீங்கள் உங்களுக்காக முதலாவது ஜெபிங்க, ரெண்டாவது உங்கள் ஃபேமிலிக்காக ஜெபிங்க, மூணாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. பாஸ்டருக்காக கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது மூணாவது காரியம். முதல்ல உங்களுக்கு இயேசு கிறிஸ்து முதலாவது தனக்கு ஜெபிக்கிறார், ரெண்டாவது சீஷர்களுக்கு ஜெபிக்கிறார், மூன்றாவது நமக்கு அவருடைய வார்த்தையை அவங்க அந்த சீஷருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நமக்காக ஜெபிக்கிறது. பாருங்கள், அப்படி தான் கிரேட் படி இருக்கிறது. இல்லை நான் எனக்காக ஜெபிக்கிறது இல்லை, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறேன். முதலாவது உனக்காக நீ அழு, உன் பிள்ளைகளுக்காக அழுன்னு ஆண்டவர் சொல்கிற. எனக்காக நீ அழ வேண்டாம், உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்க. பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா பட்டை மரத்துக்கு என்ன பாடு? நான் பச்சை மரம், நீங்கள் பட்டை மரம். உங்களுக்கு அது நீங்கள் எப்படி சோதனையை சகிக்க முடியும்? ஜெபம் பண்ணுங்க. அதனால அவர் வந்து பப்ளிக்காக ஜெபம் பண்ணும்பொழுது ஷார்ட்டாக ஜெபம் பண்ணுறாரு, ஆனால் தனி ஜெபம் ரொம்ப லாங்காக பண்ணுறாரு. அதே போல் தனி ஜெபம் ரொம்ப லாங்காக பண்ணலாம், இங்கே பப்ளிக்காக ஜெபம் பண்ணும்போது சபையில் ஜெபம் பண்ணுறது ரொம்ப லாங்காக பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்து ரொம்ப லாங்காக ஜெபம் பண்ணலை, ஆனால் அவர் தனி ஜபம் பண்ணும் பொழுது கெஸ்ஸெமனே தோட்டத்தில் ஜபம் பண்ணும் பொழுது ரொம்ப லாங்காக பண்ணுறார். அதிகாலை இருட்டோடு எழுந்து மனாந்திரமான ஒரு இடத்துல போய் அவர் தனித்து ஜபம் பண்ணுகிறார். அவர் ராத்திரி ஜபம் பண்ணுகிறார், ஒலிவு மலையிலே போய் ஜபிக்கிறார், கெஸ்ஸெமனே தோட்டத்தில் ஜபிக்கிறார். இதெல்லாம் லாங் ப்ரேயர். தன்னுடைய ஆவியை வந்து தேவனுடைய ஆவியோடு கூட ஒன்றிணைக்கிறார், அலைன் பண்ணுகிறார். அதே போல் நம்ம வந்து நம்மளுக்கு தேவனுக்கு பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுத்து ஜபிப்பது, நம்ம கேட்ட சத்தியத்துக்கெல்லாம் வச்சு ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது, இதுக்கு நம்ம அலைன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்படி ஒரு அனுபவம் இருக்கணும். கர்த்தருடைய கிருபையினாலே நான் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறேன், இன்னும் அதிகமாக பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் எத்தனை பேர் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கணும் எனக்கு தெரியலை. உங்களுடைய தனி ஜபம் தேவனோடு ஐக்கியப்படுவது. இதை பப்ளிக்காக ஜபம் பண்ணும் பொழுது கருத்தோடு கூட ஆவியிலே சுருக்கமாக ஜெபிப்பது. அப்போ இயேசு கிறிஸ்து அவனுக்காக ஜெபம் பண்ணினார், கெத்செமனே தோட்டத்தில் அவனுக்காக ஜெபம் பண்ணினார். அந்த ஜபந்தான் அவனை வந்து அங்கே வந்து விசுவாசத்தை மறுதளிக்காதபடி செய்தது. அந்த ஜபந்தான் அவர் வந்து சிலுவை மரணத்தை சகிக்கும்படியாக செய்தது. நூற்றுக்கு அதிபதி அங்கே ஒப்பு கொடுக்கிறான், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். அந்த வலது பக்கத்தில் இருக்க கள்ளன் வந்து இதோ அவன் ரட்சிக்கப்படுகிறான். அது மாத்திரமல்ல, பேதுரு வந்து விசுவாசத்தை இழந்து போகவில்லை. அது மாத்திரமல்ல, மெந்தகோச நாளிலே அவங்க பரிசுத்தாவியை பெற்றது எல்லாமே இயேசு கிறிஸ்துடைய ஜபந்தான். அங்கே சவுல் என்கிறவன் அவன் வந்து மனம் திரும்பினது எல்லாமே ஜீசஸுடைய பிரேயர் தான். நீங்கள் இன்றைக்கி இருக்கிறது இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் நமக்காக ஜெபம் பண்ணது. இப்பொழுது பரிசுத்தவான்கள் மூலமாக நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். அந்த ஜபத்தில் தான் நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜபம் மட்டுமல்ல, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய ஜபங்களானது நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. நம்ம சோதனையில் ஜெயிப்பதற்கு நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. பெனாம் வந்து ஏதோ ஜார்ஜியா காட்டிற்காக ஜபிக்கிறார். குறித்து இந்த ஏஞ்சல் ஆஃப் காட் என்ற செய்தியில் 53:6-4 கொடுத்த செய்தியில் எவ்விதமாக என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த கேர்ள் காட்டர், ஜார்ஜியா காட்டர் என்ற அந்த ஜார்ஜி காட்டர், த லிட்டில் கேர்ள் ஹேட் பீன் லேயிங் ஆன் ஹர் பேக் 9 years and 8 months, 9 வருஷம் 8 மாதம் படுத்த படுக்கையாக இருக்கிறாள். அவளுடைய வெயிட் வந்து 37 pounds இருக்கிறது. அது எத்தனை கிலோன்னு சொல்லி நான் கூகுள் சர்ச்சில் பார்க்கும் பொழுது 17 kilos, அவளுடைய வெயிட் 17 kilos. 9 வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கிறார், எழும்ப முடியாது. எல்லாமே பெட்டில் தான் அவளுக்கு மோஷன் எல்லாமே போதும். ரப்பர் சீட்டை விரிச்சிருப்பாங்க, அதை வந்து எடுத்துருவாங்க. இவ்விதமான ஒரு படுத்த படுக்கையின் நிலைமையாக இருந்தால் அவங்களுடைய தாய் வந்து அவளுக்கு சேவை செய்து செய்து அவங்களும் ரொம்ப வீக்காக மாறிட்டாங்க. அந்த பெண்ணை கவனித்து கவனித்து அவங்க ரொம்ப உடம்பு ரொம்ப சீரட்டு போச்சுது. இப்பொழுது அந்த பெண் வந்து பிரதர் பென்காமுடைய புஸ்தகத்தை படித்து விட்டு பிரதர் பென்காம் வந்து எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவள் ஜெபித்து கொண்டிருக்கிறாள். நான் சுகமடைந்தால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வேன் என்றும் ஒப்புக் கொடுக்கிறாள். பிரதர் பென்காமுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்து அந்த தரிசனத்தின்படி அவர் வந்து அங்கே அந்த பெண்ணை வந்து ஒரு நாளிலே வீட்டில் இங்கே சந்திக்கிறார். அவங்களுடைய அப்பா வந்து சபையில் மூப்பராக இருக்கிறார். அந்த சபையானது என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் பிரதர் பென்காம் கூட்டத்துக்கு போனால் உங்கள் சபையை விட்டு நீக்கிடுவோம், அது ஒரு பிசாசு அப்படி என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கும் அப்படி தான் நிறைய பேர் நம்மளை சொல்கிறாங்க. அன்றைக்கு அப்படி தான் சொன்னாங்க, அவங்க டிவைன் ஹீலிங்கை நம்ப மாட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண் வந்து பிரதர் பென்காமை வந்து எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவள் ஜெபி அவள் வந்து ஜோமணி கொண்டே இருக்கிறாள். ஒரு ஆவியின் வழி நடத்தலின்படி அவர் அங்கே போகும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உனக்காக ஜெபிக்கிறேன், கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்றால், எனக்கு ஆண்டவர் பேசினார் என்றால் நான் மறுபடியும் வருவேன், வந்து உனக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சுகத்தை கொடுப்பார், ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தும்படியாக நான் அதற்காக ஜெபத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் வந்து சகோதரன் ரைட் என்ற வீட்டிலே அவர் தங்கியிருக்கிறார். தங்கியிருந்து அங்கே கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் சொல்லுகிறார், சம்திங் டெல்ஸ் மீ டு கோ ஓவர் இன் த வுட்ஸ் அண்ட் ப்ரே. அவருக்கு ஒரு பாரம் வருகிறது, நீ வந்து காட்டுக்குள்ளே போயிட்டு என்ன செய்யால், நீ ஜோம் பண்ண போ, நீ சம்திங் டெல்ஸ் மீ, ஏதோ ஒன்று எனக்கு சொன்னது. அதே போல் ஜோம் பண்ணணும்னா ஆண்டவர் நமக்கு ஏவுதலை தரணும், நீ போய் ஜோம் பண்ணு, அந்த ஆத்மாக்காக போய் ஜோம் பண்ணு. அவங்க ரொம்ப உபத்திரத்தில் இருக்கிறாங்க, உன்னுடைய ஜபம் அங்கே அவசியப்படுகிறது, உன் ஜபம் வந்து அங்கே சூழ்நிலையை மாற்றும், நீ ஜபிக்க வேண்டும் அப்படி என்று பிரதர் பென்னாம்க்கு சொன்னது போல தான் இன்னைக்கு நமக்கு சொல்கிறார். அதனால் என்ன சொல்லா, பிரதர் பென்னாம் காட்டுக்குள்ளே போய் ஜோம் பண்ணுறார். அப்பொழுது ரைட் ஃபேமிலி என்ன சொல்கிறதுன்னா, நீங்கள் வந்து நீங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நாங்கள் இங்கேருந்து பெல் அடிப்போம், பெல் அடிக்கும் பொழுது நீங்கள் சாப்பிட வந்துடணும், சாப்பாடு ஆயத்தம் பண்ண பிறகு ஆயத்தம் பண்ண நாங்கள் பெல் அடிப்போம், நீர் கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் போய் அவர் ஜோம் பண்ணுறாரு, இங்கேருந்து பெல் அடிக்கும் பொழுது நீர் சாப்பிட வந்துடணும்னு சொல்லும் பொழுது இவர் போயிட்டு என்ன ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். பிரதர் பென்னா என்ன சொல்லுகிறார் என்றால், ஐ காட் லாஸ்ட் இன் ப்ரேயர், ஜெபத்தில் நான் என்னை இழந்து போய்விட்டேன். I didn't know how long I was praying. நான் எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணினு எனக்கு தெரியல. அவரையே அவர் இழந்து விட்டார் என்றால், அவர் வந்து அவரே அவர் மறந்துட்டார், அவர் அவருடைய நிலைமையை அவர் மறந்துட்டார். அவ்வளோ ஜபத்தில் போகும் பொழுது அவர் அந்த ஜபத்திலேயே போயிட்டார் என்று தன்னை மறந்து விட்டார். I got lost in prayer. இதுதான் ஜபத்தினுடைய உச்சக்கட்டம், உங்களையே நீங்கள் மறந்துடுவீங்க. அவ்விதமாக இருக்கும்பொழுது அங்கே பெல் அடிக்கிறாங்க, இருட்டாகிவிட்டது, டின்னர் ஆயத்தமாயிருக்கிறது, பெல் அடிக்கிறாங்க, இவருக்கு அந்த சத்தம் காதில் கேட்கல, இவர் ஜபத்திலே இருக்கிறார். அந்த நேரத்தில் என்ன செய்கிறார், அவர் கையை உயர்த்தி ஜபிக்கும் பொழுது அந்த லைட் அங்கே வருகிறது, வெளிச்சம் அங்கே பிரகாசிக்கிறது. லைட் ஹேங்கிங் அப் இன் த டாக் புஷ், அந்த புதரில் வந்து வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அண்ட் லைட் ஷைனிங் டவுன் த்ரூ இட் அண்ட் அ வாய்ஸ் செட், ஒரு சத்தம் சொன்னது, கோ பை த வே ஆஃப் காட்டர், For thus say the Lord, she is going to be healed. நீ வந்து காட்டர் வீட்டுக்கு நீ போ, அந்த வழியா நீ போ. For thus say the Lord, கர்த்தர் சொல்லுகிறார், she is going to be healed. அவள் சுகமாக போகிறாள். ஹல்லேலூயா. உடனே அவர் ஓடி வர்றார். நாங்கள் பெல் அடித்தோம், நீங்கள் கேட்கல, இப்பொழுது நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லும் பொழுது சாப்பாடு இப்போ வேண்டாம் அப்படிங்கிறார். இப்போ நான் சாப்பிட போகிறதில்ல, என்னை ஏன் சாப்பிட போகிறதில்ல, ஜார்ஜியா காட்டருக்கு இப்போ சுகமாக போகிறது. The Lord is going to heal little Georgia Carter. கத்தர் ஜார்ஜியா காட்டருக்கு சுகத்தை கொடுக்க போகிறார் என்று சொல்கிறார். அதனால் எனக்கு சாப்பிடக்கு விருப்பம் இல்லை, எனக்கு அதை போய் முதல்ல அதை செஞ்சுட்டு வரணும். அப்பொழுது என்ன செய்யறால், எப்பொழுது அவர் சுகமாவா அப்படின்னு கேட்குறாங்க. When she is going to be healed. Just as soon as we get there. நம்ம அங்கே போன உடனே அவர் சுகமாக போகிறார். For just met the angel of the Lord. கர்த்தருடைய தூதனானவர் என்னை சந்தித்தார். To go by the way of Carter. நீ காற்றர் விடு, அங்கே வழியே நீ அவங்க வீட்டுக்கு நீ போக வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது அங்கே வந்து மிஸ்டர் பிரேஸ் என்கிற ஒருத்தர் வந்திருக்கிறார், டெக்சாஸ்ல இருந்து வந்திருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பிரதர் பென்கன், கேன் ஐ கோ வித் யூ அண்ட் சீ இட் டன். நான் உங்க கூட வந்து அது நடக்கிற அந்த அற்புதத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றார். யூ ஆர் வெல்கம், நீ வரலாம். இப்பொழுது ரைட்டு, மிஸ்டர் பிரேஸ், பிரதர் பென்கன், மூணு பேரும் போறாங்க. கார்ல ஏறி அந்த ஜார்ஜியா காட்டர் வீட்டுக்கு போறாங்க. நம்ம போய் உடனே உடனே அவ சோகமாக போறா அப்படின்னு சொல்லிட்டார். அவங்க அம்மா வந்து ஜோம் பண்ணுறாங்க, இந்த பொண்ணை வந்து அந்த மோசடிக்காரன் பிரதர் பென்கன் வந்து இவருடைய மனசை கெடுத்து விட்டாரு. என் மகா வந்து அழுதுகிட்டு கிடக்கிறா, ஆண்டவரே நீர் தான் அவரை சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது அவங்க ஒரு ட்ரீம் காணுகிறாங்க. இங்கே என்னஜா, பிரதர் பென்கன் வந்து அவருடைய நெத்தி ரொம்ப ப்ராடாக இருக்கும். அவர் பைபிளை வந்து எப்போவுமே ஹார்ட் பக்கத்தில் வச்சுருப்பார். அப்படி ஹார்ட் பக்கத்தில் பைபிளை வச்சுக்கிட்டு வராரு. அவர் கூட ரெண்டு பேர் வராங்க. இவங்க வந்து அதை சொப்பனத்தில் பார்க்குறாங்க. அதனால் பிரதர் பென்கன் வர்றார். இதோ ரெண்டு பேர் சேர்ந்து வர்றாங்க. முதல்ல ஜீசஸ் கிரைஸ்ட் வர்ற மாதிரி தெரிஞ்சு பிற பார்க்குறாங்க. பிரதர் பென்கன் வந்து ரெண்டு பேரோடு வர்றார். அதனால் மகட்ட போய் சொல்கிறார், நான் இதை மாதிரி தரிசனம் கண்டேன். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது கதவை தட்டுற சத்தம் கேட்குது. அப்பொழுது பிரதர் பென்கன் அந்த ரைட்டு மற்றும் பிரேஸுங்கிறவரும் எல்லாம் மூணு பேர் வர்றாங்க. மூணு பேர் வந்து என்ன செய்கிறார் என்றால், பிரதர் பென்கன் அங்கே அந்த ஜார்ஜியா காட்டர்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க, ஐ டோன்ட் கேர் ஹவு மெனி டெமன்ஸ் குட் பி பிரசன்ட், எத்தனை பிசாசுகள் வந்தாலும், வாட் எவர் வுட் பி தேர், காட் ஹஸ் டன் ஸ்போக்கன் அண்ட் நத்திங் கேன் சேஞ்ச் இட். கத்தர் சொன்னார், அதை எதுவுமே மாற்ற முடியாது. இப்பொழுது ஜார்ஜியா காட்டரை பார்த்து சொல்ல, சிஸ்டர் காட்டர், த லார்ட் ஜீசஸ் இன் ஹூம் யூ ஹவ் ட்ரஸ்டட் ஆல் தீஸ் இயர்ஸ், இத்தனை வருஷமாக நீ கத்தரை நம்பினா, அந்த கத்தர் வந்து தம்முடைய தூதனை அனுப்பினார் அண்ட் ஹஸ் டோல்ட் மீ டு கம் டவுன் அட் அண்ட் லே மை ஹேண்ட்ஸ் அப்பான் யூ தட் யூ மைட் பி மேட் வெல். அவர் வந்து என்னை அனுப்பினார், உன் மேலே கையை வைக்க சொன்னார், நீ வந்து என்ன செய்வ என்றால் சுகமாகும்படியாக கை வைக்க சொன்னார். Therefore take no thought of how you shall do it. நீ என்ன, உனக்கு என்ன நடக்கும்னு நீ கவலைப்பட வேண்டாம். பட் இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ரைஸ் அப், இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீ எழுந்துரு. அதனால அவள் வந்து 9 வருஷமா எழும்புனது கிடையாது. இப்பொழுது அவள் பெட்டில் வந்து 9 இயர்ஸ் 8 மந்த்ஸ் இருக்கிறாள். கத்தர் சாட்சியா இருக்கிறார், இன் 5 மினிட்ஸ் ஃப்ரம் தென் வாஸ் அவுட் இன் த ஆட் வாக்கிங் அரவுண்ட் பிளஸ்ஸிங் த ட்ரீஸ் அண்ட் பிளஸ்ஸிங் த கிராஸ் பெர்ஃபெக்ட்லி நார்மல் அண்ட் வெல். 5 நிமிஷத்துக்குள்ள அவளுக்கு சுகமாகி விட்டது. அவள் எழுந்த தோட்டத்தில் போய் அந்த பூக்களையும் அந்த செடிகளையும் பார்க்கிறாள். ஹல்லேலூயா. 5 நிமிஷத்துக்குள்ள பெர்ஃபெக்ட்லி நார்மல் அண்ட் வெல், முற்றிலுமா சுகமாயிட்டு பாருங்க. பிரதர் பென்கன் அப்படி ஜெபிச்சார். அவர் லைஃப்பில் ஜெபிக்கிறது, அவர் பிரசங்கம் பண்ணுறது மட்டும் கிடையாது, அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். அதே போல் நீங்கள் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அப்பொழுது சோதனைகள் வராது. உங்களுக்கு ஏன் சோதனைகள் வருது? சரியாக ஜெபிக்கிறது இல்லை. ஏன் எதிர்பாராத காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது? ஞானசானம் எடுத்த நாள்லேருந்து ஒழுங்காக ஜெபிப்பது இல்லை, அதனால தான் நிறைய சோதனை வருது. ஆபிரகாம் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணினார். ஆண்டவர் வந்து ஆபிரகாமை டெஸ்ட் பண்ணும் பொழுது அவன் டெஸ்டிங்கில் வந்து ஃபெயிலியர் ஆகலை. அவனுடைய விசுவாசத்தை சோதித்தார், அவனுடைய அன்பை சோதித்தார். கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவனை வந்து ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவன் வந்து சோதனையை அவன் ஜெயித்தான். அவன் ஒரு ஜெபிக்கிறவனாக இருந்தான். இந்த சோதனைகள் வரும் பொழுது அது என்ன செய்கிறது என்றால் முடிவிலே நமக்கு பிளஸ்ஸிங்கை கொண்டு வருது. ஆபிரகாமை ஆண்டவர் சோதிக்கும் பொழுது முடிவில் அது பிளஸ்ஸிங். நமக்கு பரீட்சை வந்துச்சுன்னா தான் நம்ம இன்னொரு கிளாஸுக்கு ப்ரொமோஷன் ஆக முடியும். பரீட்சை வந்தால் தான் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும். பரீட்சை வேண்டான்னா அதனால் என்ன செய்யணும்னாலும் இந்த டெஸ்டிங் வந்து நம்மளுக்கு ப்ரொமோஷனை கொடுக்குது, நமக்கு பிளஸ்ஸிங்கை கொடுக்குது. அதனால் டெஸ்டிங் வரும் பொழுது நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அது அதுக்கு பின்னால் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, அதுக்கு பின்னால் பெரிய பிளஸ்ஸிங் இருக்கிறது. அந்த டெஸ்டிங் என்ன செய்கிறது என்றால் உங்களுடைய கேரக்டரை மோல்டு பண்ணுது. நீங்கள் கோபக்காரங்க ஷார்ட் டெம்பராக இருந்தால் அந்த ஷார்ட் டெம்பரை எடுத்து போட்டு உங்களை பொறுமைசாலியாக மாற்றுது, உங்களுக்கு டிவைன் கேரக்டரை கொண்டு வருது. அப்படி டிவைன் கேரக்டரை கொண்டு வரலன்னா நீங்கள் ஆயிரம் வசர சாட்சிக்கு வர முடியாது. ஏனென்றால் நம்ம உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் நமக்கு கேரக்டர் தேவை. அந்த கேரக்டர் எப்படி வருதுன்னா அது ஒரு கிஃப்ட் கிடையாது, அது ஒரு சஃபரிங் தான். இந்த உலகத்தில் படுகிற பாடுகள் நமக்கு பொறுமையை கொண்டு வருது. அந்த பொறுமை வந்து நமக்கு பிளஸ்ஸிங்கை கொண்டு வருது. அந்த பொறுமை நம்ம இயேசுவோடு ஆளுகை செய்யும்படியாக செய்கிறது. ஹல்லேலூயா. நான் விதமாக சொல்லுகிறேன், கேரக்டர் சிம்பிளி இஸ் நெவர் மேடு வித்தவுட் சஃபரிங். கேரக்டர் இஸ் விக்டரி, நாட் எ கிஃப்ட். எ மேன் வித்தவுட் கேரக்டர் கான்ட் ரெயின், பிகாஸ் பவர் அப்பார்ட் ஃப்ரம் கேரக்டர் இஸ் சாட்டானிக். But power with character is fit to rule. The little temporary suffering we go through now is not worthy to compare to the tremendous glory that will be revealed in us when he comes. இப்பொழுது நாம் அனுபவிக்கிற சிறிய உபத்திரவங்கள் வந்து அவர் வரும் பொழுது நமக்கு அதிகமான மகிமையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அதனால சஃபரிங் இல்லாமல் பொறுமை வராது. ஒருத்தனுக்கு பொறுமை வரணும்னா அவன் துன்பப்பட வேண்டியதாக இருக்கு. அதனால் ஆண்டவர் வந்து நமக்கு பொறுமையை கற்றுத்தரணும்னா நமக்கு சஃபரிங்கை அங்கே அலோவ் பண்ணுகிறார். நம்ம ஏன் சஃபரிங் வருது, சோதனைகள் வருகிறது, நம்ம போதுமான அளவு ஜெபிப்பதில்லை. எவ்வளோ காரியங்கள் பாருங்கள், சும்மா மெசேஜை பிலீவ் பண்ணுறோம். அதனால் இன்டலெக்சுவலாக நம்ம சத்தியத்தை அறிஞ்சிக்கிட்டால் மட்டும் போதாது, நம்ம அனுபவத்தில் அறிய வேண்டும். ஹலோ, ஜேம்ஸ் என்ன சொல்லுகிறார்? யாக்கோபு 1:2-4 வாசிக்கலாம்.
என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்.
இதோ பலவிதமான சோதனைகளில் நீங்கள் அகப்படும் பொழுது, மை பிரதரன் கவுண்ட் இட் ஆல் ஜாய் வென் இஃப் ஃபால் இன் டு டைவர்ஸ் டெம்டேஷன். நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது அது என்ன செய்யும் என்றால் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். 3 வாசிக்கலாம்.
உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக.
இதோ அந்த சோதனைகளை மிகுந்த சந்தோஷமாக நினைங்க. உங்களுக்கு லிட்டில் சஃபரிங் வரும்பொழுது, சில லிட்டில் டெம்டேஷன் வரும்பொழுது நீங்கள் அதை சந்தோஷமாக நினைங்க. ஏனென்றால் அது பொறுமையை உண்டு பண்ணும், உங்களுக்கு அந்த கேரக்டரை கொண்டு வரும். அது மட்டுமல்ல, 4 வாசிக்கலாம்.
நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களா இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய.
நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களா இருக்கும்படி, ஒன்றிலையும் நீங்க குறைவா இருக்க மாட்டீங்க. Let patience have her perfect work that he may be perfect and entire wanting nothing. நீங்கள் பூரணனாகவும் நிறைவுள்ள, நீங்க ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸிங் வரணும்னா உங்களுக்கு பேஷன்ஸ் தேவை. அந்த பேஷன்ஸ் எப்படி வருதுன்னா சஃபரிங் மூலமாக அது வருது. அதனால் நீங்கள் சந்தோஷமாக எண்ணுங்க. உங்களுக்கு பொறுமை அவசியம். ஷார்ட் டெம்பர் இதெல்லாம் பண்ணி நம்முடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. எல்லாத்தையும் பொறுமையாக சகித்து நம்ம வந்து கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்துவோம் என்றால் அந்த பொறுமை வந்து என்ன செய்யும் என்றால் நம்ம இயேசுவோடு ஆளுகை செய்ய போகிறோம் ஃப்யூச்சரில். இப்பொழுது என்ன செய்யும் என்றால் நீங்கள் ஒன்றிலும் குறைவாக இருக்க மாட்டீங்க, நீங்க பூரணராகவும் நிறைவுள்ளவர்களாகவும் இருப்பீர்கள். ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் அது வரும். அதனால பாருங்க, அந்த யோபுக்கு டெஸ்டிங் வரும் பொழுது அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவனுக்கு 10 பிள்ளைகள் திரும்ப வந்து விட்டது. ஏதோ அவன் விளந்து போன எல்லாமே ரெட்டிப்பாய் வந்தது. அங்கே பேதுரு வந்து என்ன சென்றால் சோதிக்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஜபமானது அவன் வந்து மறுதளிக்காத, அவன் வந்து அவனை ரெஸ்டோர் பண்ணினது. ஆண்டவர் அவனை பெரிய அப்போஸ்தலனாக மாற்றினார். பெந்தகோஸ் நாளில் பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் ஒப்பு கொடுத்தாங்க. ஒரு முடவன் அங்கே நடக்கும் பொழுது 5000 பேர் ஒப்பு கொடுத்தாங்க. அவனுடைய நிழல் பட்ட மாத்திரத்தில் இதோ என்ன செய்கிறாங்கன்னா வியாதிகள் சுகமானது. கிரேட் அப்போஸ்தலாக மாற்றினார், அவனை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தினார். அந்த சஃபரிங் வந்து அவனை வந்து ஆண்டவர் அவனுக்கு ரெட்டி ரொம்ப அதிகமான பிளஸ்ஸிங் அவனு கொடுத்தார். யோபுக்கு ஆண்டவர் அதிகமான பிளஸ்ஸிங் கொடுத்தார். அவன் வந்து பொறுமையாக இருந்தான், அவன் டிவைன் கேரக்டரை பெற்றுக்கொண்டான், அவன் பிளஸ்ஸிங்கை பெற்றுக்கொண்டான். அதே போல தான் நமக்கும், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ள ஒன்று கூட, யூ வாண்ட் ஆஃப் நத்திங், உங்களுக்கு ஒன்றும் குறை இருக்காது, பூரண ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். நீங்கள் வந்து இந்த சஃபரிங் துன்பங்கள் வந்து இந்த சோதனைகள் வந்து நமக்கு என்ன செய்யுது, பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. இங்கே ஆசீர்வாதம், ஃபியூச்சரில் நம்ம இயேசுவோடு உலகத்தை ஆளுக செய்வோம். ஹல்லேலூயா. சோதனைகளை நம்ம ஜெயிப்பதுக்கு நமக்கு ஜபம் தேவைப்படுது. நீங்கள் மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களை ஆண்டவர் நிலைநிறுத்த வேண்டும். முதல்ல உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக, மூணாவது சத்துக்கு பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, இயேசு செய்தது போல் நம்ம ஜெபித்து செய்தோம் என்றால் இதோ நமக்கு எல்லா ஆசீர்வாதையும் நம்ம பெற முடியும். ஆமீன். அதனால் என்ன சொல்லப்பட்டிருக்குது, ப்ரே ஃபார் அனது, ஒருவருக்காக ஒரு ஜெபிங்க. நம்மெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். கர்த்தர் எவ்வளோ ஆசீர்வாதத்தை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். சோதனை நிறைந்த உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்திலே ஜீவிக்கிறோம். அநேக ஆபத்துகள் நிறைந்த உலகம், இயற்கையின் மூலமாக ஆபத்து, பொல்லாத மனுஷர்கள் மூலமாக ஆபத்து. சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று அதிக சோதனைகளை கொண்டு வருகிறோம். டெய்லி பேப்பரில் மேர்டர் நடக்குது. சென்னை பட்டணத்திலே டெய்லி மேர்டர் நடக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறார். எல்லாமே எல்லாம் ஜெபந்தான். இதோ நமக்கு சோதனைகள் வந்தாலும் அதை ஜெயிக்கத்தக்கதாக, அதிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார். காரணம் இந்த ஜெபத்தினால தான். அல்லது சோதனையிலே நம்ம மாய்ந்து போவோம், சோதனையிலே நம்ம அழிந்து போவோம். அப்படி அழிந்து போகாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறார். காரணம் ஜெபம், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜெபம். ஆண்டவரே, நானும் என் மூலமாக நீர் ஜெபம் பண்ணும், ஆவியானவர் என்னுடைய ஆவியினாலே ஜெபம் பண்ணும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. நெக்லெக்ட் பண்ணால் சோதனைகள் வரும். கடைசி காலத்தில் இருக்கிற நாம வந்து ஜெபிச்சாதான் ராப்சரில் போக முடியும், அல்லது ராப்சரில் போக முடியாது. மனுஷகுமாரன் எந்த நேரத்தில் வருவார் என்று அறியாதிருக்கப்படியால் நீங்கள் வெளித்தருங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் தெளிந்த புத்துள்ளாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். 1 பேதுரு 4:10 வாசிக்கும், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள், அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, அதை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. எல்லோரும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே. அந்த ஆவி எனக்கு ஊற்றும் ஆண்டவரே, அந்த விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியும் ஊற்றும், ஜெபிக்கும்படியான வாஞ்சியை எனக்கு தாரும் என்று ஜெபிக்கும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜபத்தை கேட்கு எங்கள் தேவா, ஜபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜபத்திலே தாரித்து ஜபத்தின் யாழை செய், ஜபமே ஜீவன் ஜபம் ஜெய ஜபமே ஜீவன் ஜபம் ஜெய ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். கேட்டதான வார்த்தைகளுக்காக தினகரன் ஜெபம் பண்ணுவார்.
தேவனாகிய கர்த்தாவே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட விழிப்பு ஜெப வேலையில சபையாராக நீர் எங்களை கூட்டி சேர்த்து கர்த்தாவே உம்மை ஆராதிக்கவும், இவ்வளவு நேரம் உடைய வார்த்தையை தியானிக்கும் நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று நீர் சொன்ன வார்த்தையின்படியே இந்த வாட்ச் நைட் பிரேயரை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்பொழுது நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுவதை குறித்து இவ்வளவு நேரம் தியானித்தோம். ஆண்டவரே, யாக்கோபு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமானுடைய வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதா இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த பவுல் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படியே இப்பொழுது கர்த்தாவே இந்த ஜெபத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே ஆசீர்வதித்து ஆவியில நாங்கள் ஜெபிக்க எங்களுடைய எல்லா ஜெபத்தையும் கேட்டு கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்ய போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து உலகத்துல வரும் பொழுது நீர் ஜெபிக்கிறவரா இருந்தீர். கர்த்தாவே, நீர் மற்றவர்களுக்காக வாழ்ந்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு கிறிஸ்டியனோட டியூட்டி வந்து கர்த்தாவே மற்றவர்களுக்காக ஜெபிப்பதா இருக்கிறது. அதை நாங்கள் உண்மையான மனதோடு கர்த்தாவே செய்யத்தக்கதாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேதுருக்காக நீர் ஜெபம் பண்ணினீர் கர்த்தாவே. அவனை வந்து சாத்தான் வந்து பர்மிஷன் கேட்கும் பொழுது கர்த்தாவே அந்த சுலக விட்டு வெளியே போகாதபடி அந்த பேதுருக்காக நீர் ஜெபித்தீர். அதனால் அவன் பாதுகாக்கப்பட்டான், அவன் இழக்கப்பட்டு போகவில்லை கர்த்தாவே. அதே போல கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. நீர் தேவனாய் இருக்கிறீர், ஆதி முதல் அந்த வரைக்கும் என்ன நடக்கும் என்று உமக்கு தெரியும் கர்த்தாவே. இந்த பேதுருக்கு முன்பாக அந்த சோதனை இருப்பதை நீர் அறிந்திருந்து அவனுக்காக நீர் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தாவே அந்த சோதனையில் அவன் ஆண்டவரே மாண்டு போகாதபடி கர்த்தாவே தப்பித்துக் கொள்ள கர்த்தாவே அவன் ரட்சிக்கப்பட்டவனாய் இருக்க ஆண்டவரே நீர் உதவி செய்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்களும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த உலகத்தில் பலவிதமான சோதனைகளை சிக்கும் பொழுது நாங்கள் வெளியே போய் விழாதபடி உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்கத்தக்கதான கிருபையை நீர் எங்களுக்கு தருகிற தேவனாய் இருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கர்த்தா உலகத்தில் வரும்பொழுது பேதுரு உம்மை சந்திக்கும் பொழுது, ஆமாண்டவரே, நீ யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பேதுரு என்று உன்னை அவன் பேரை நீ சேஞ்ச் பண்ணி நீர் கர்த்தாவே, நாணலாக இருந்து அவனை ராக்காக நீர் மாற்றி நீர் கர்த்தாவே, அவனுக்கு உம்முடைய அனாயிச்சிங்கை நீர் கொடுத்தீர், உம்முடைய கிரேஸ் கொடுத்தீர். உம்மை சந்திக்கும் பொழுது அவன் ஃபுல்னஸ் ஆஃப் தி வேர்டை சந்தித்தான் கர்த்தாவே. அப்பொழுது கர்த்தாவே ஆண்டவரே அவிதமான ஆண்டவரே சூழ்நிலை இருக்கும் பொழுது சாத்தான் வந்து அவனை சோதிப்பதற்கு உம்மிடத்துல வந்து பர்மிஷன் கேட்டான் கர்த்தாவே. அதே போல இந்த கடைசி காலத்துல ஃபுல்னஸ் ஆஃப் த வேர்டை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அது எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. நாங்கள் கர்த்தாவே வார்த்தையில நிலைத்திருக்கிற கிருபையை நாங்கள் பெற்றிருக்கிறோம் கர்த்தாவே. ஆனால் ஆண்டவரே எங்களுக்கு சோதனைகள் இந்த உலகத்துல இருந்தாலும் கர்த்தாவே அதை நாங்கள் ஜெயிக்கும்படி கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும் கர்த்தாவே. பேதுரு வந்து மற்ற எல்லாருமே உண்மை பின்பற்றி வராமல் போனாலும் காவலிலும் சாவிலும் நான் உண்மை பின்பற்றுவேன் என்று சொன்னான் கர்த்தாவே. ஆனால் சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை மூன்று தளம் மறுதளிப்பா என்று இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அதின்படிதான் நடந்தது கர்த்தாவே. ஆனாலும் நீர் அவனுக்காக ஜெபம் பண்ணிருந்தனால அவனுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி ஜெபம் பண்ணிருந்தனால அந்த பேதுரு இழக்கப்படவில்லை கர்த்தாவே. அதே போல கர்த்தாவே பாஸ்டர் ஆண்டவரே எங்களுக்காக ஜெபிக்கிறார், கர்த்தருடைய பிள்ளைகள் எங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த பிரேயர் ஆனது எங்களை சோதனை நேரத்தில் அது சூழ்ந்து கொள்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சாத்தானுடைய கரத்தில் போய் நாங்கள் விழாதபடி நீர் எங்களை தூக்கி நிறுத்துகிற தேவனாயிருக்கிறீர். நீரே எங்களை தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குறவராய் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சாத்தான் எப்பொழுதுமே எங்கள் வீழ்ச்சியை அவன் விரும்புகிறான் கர்த்தாவே. நாங்கள் பின்வாங்கி போக வேண்டும், வார்த்தையை மறுதளிக்க வேண்டும், கர்த்தரை தூஷிக்க வேண்டும், இதுதான் அவனுடைய எண்ணமா இருக்கிறது கர்த்தாவே. பேதுருக்கு கொண்டு வந்த அதே சோதனையை தான் ஆண்டவரே யோபுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆனால் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருமான யோபை போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்று அந்த சாத்தானுக்கு நீர் அவனை சேலஞ்சாக நீர் வைத்தீர் கர்த்தாவே. ஆமாண்டவரே, சாத்தான் ஆண்டவரே அவன் சோதி கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொன்னான் ஆண்டவரே. மனைவி சாத்தான் ஆண்டவரே கர்த்தர் மனைவி மூலமாய் பேசும் பொழுதும் அவன் ஆண்டவரே உம்மை மறுதளிக்கவில்லை. அவருடைய நண்பர்கள் மூலமாக பேசும்போது உம்மை மறுதளிக்கவில்லை கர்த்தாவே. அந்த தேவன் இன்னைக்கு நீர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த கடைசி கால மனவாட்டியை சாத்தானுக்கு ஒரு சேலஞ்சாக நீர் வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு ஃபுல் ரெவலேஷன் கொடுத்திருக்கிறீர், உம்மை பரிபூர்ணமாய் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருப்பதனால சாத்தானை நீர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. முத்திரைகளை உடைத்து அவனுடைய முகத்திரையை கிழித்து அவனுடைய தந்திரங்கள் என்ன என்பதை வெளிப்படுத்தும் பொழுது இந்த கடைசி கால மனவாட்டி வஞ்சிக்கப்பட
மாட்டால் என்று நீர் எங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் மாம்சத்தில் வரும்போது ஆண்டவரே நீர் ஜெபித்தீர் கர்த்தாவே, ஆனால் இப்பொழுது நீர் மாம்சத்தில் இல்லை, நீர் ஆவியின் ரூபமாய் பரிசுத்த ஆவியானவராக எங்களுக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கர்த்தாவே நீர் எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஆவியிலே ஜெபம் பண்ணும்பொழுது அது நாங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறீரே கர்த்தாவே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த பிரேரானது எங்களை சோதனை நேரத்தில் அது பாதுகாக்கிறது கர்த்தாவே, நாங்கள் வீழ்ச்சி அடையாதபோது எங்களை பாதுகாக்கிறது கர்த்தாவே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த எண்ட் டைம் பிரைடு கர்த்தாவே வஞ்சிக்கப்படாதபடி விழாதபடி கர்த்தாவே நீர் எங்களை நிலை நிறுத்துகிறவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய டியூட்டி மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். கெத்செமனே தோட்டத்திலே நீ ரத்த வேர்வையோடு ஜெபித்தீர் ஆண்டவரே, உமக்காக ஜெபித்தீர் ஆண்டவரே, சீஷர்களுக்காக ஜெபித்தீர் ஆண்டவரே, எங்களுக்காகவும் நீர் ஜெபித்தீர் கர்த்தாவே. அந்த ஜெபத்தினால இப்பொழுது இங்கே நாங்கள் காணப்படுகிறோம் கர்த்தாவே. அவிதமான ஜெப வாழ்க்கை நாங்கள் உடையவர்களாய் இருக்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த பேதுரு யாக்கோபு யோவானையும் கூட்டிக் கொண்டு போய் தனியே நீர் ஜெபம் பண்ணும்பொழுது எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று நீர் கேட்டீர் ஆண்டவரே. நீர் ஒரு பெர்ஃபெக்ட் மேன் உலகத்தில் இருந்தீர் ஆண்டவரே, நீரே எங்களுடைய பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா இருக்கிறீர் கர்த்தாவே. இந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து இருந்தால் அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார் என்று அதை நாங்கள் நிதானித்து அதை நாங்கள் தியானித்து ஆண்டவரே உம்மை போல நாங்கள் பிஹேவ் பண்ண, உம்மை போல நாங்கள் ரியாக்ட் பண்ண, உம்மை போல ஜெபம் பண்ண ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அந்த கிருபை நீர் தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று கேட்டீர், நாங்கள் அனுதினமும் அட்லீஸ்ட் 1 அவர் ஜெபம் பண்ண எங்களுக்கு அந்த கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் நீர் தாரும் ஆண்டவரே. இந்த உலகமானது சோதனை நிறைந்ததா இருக்கிறது, பாடு நிறைந்ததா இருக்கிறது, வியாதி நிறைந்ததா இருக்கிறது, ஆபத்து நிறைந்ததா இருக்கிறது, பலவிதமான பாவிகளின் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவரே இந்த ஜபமானது அது எங்களை சூழ்ந்து கொண்டு ஆண்டவரே ஒரு தீங்கும் எங்களை அணுகாதபடி நீர் பாதுகாக்கிறதுனால பிரேயர் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்கா இருக்கிறது ஆண்டவரே. 50% வேர்ட் ஆஃப் காட், 50% பிரேயர் எங்களுடைய லைஃப்ல தேவை ஆண்டவரே. அனுதினம் நாங்கள் அதை செய்யத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஏனென்றால் அடுத்த ஆண்டவரே அது சிலுவை மரணத்தை நீர் சந்திக்க வேண்டும் என்பதை நீர் அறிந்திருந்தீர் கர்த்தாவே. ஆண்டவரே அந்த நிந்தனைகளை எல்லாத்தையுமே நீர் ஜெயிக்க வேண்டும் என்பதை நீர் அறிந்திருந்தீர் ஆண்டவரே. நீர் ஜபம் பண்ணி நீர் ஜெயித்தீர் கர்த்தாவே. அதே போல நாங்களும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க சோதனைகளை ஜெயிக்க கர்த்தாவே, எல்லா சூழ்நிலையும் ஜெயிக்க கர்த்தாவே எங்களுக்கு அந்த பலத்தை கிருபையும் ஆண்டவரே நீர் தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த சீஷர்கள் ஜெபம் பண்ணவில்லை, பேதுரு சோதனை நேரத்தில் அவன் இன்ஸ்டெட் ஆஃப் பிரேயிங் ஹி வாஸ் ஸ்லீப்பிங் என்று நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. ஜெபிப்பதற்கு பதிலாக அவன் தூக்கத்தில் இருந்தான், அவனுடைய வீக்னஸ் தூக்கமாக இருந்தது ஆண்டவரே. இன்னைக்கு அந்த தூக்கமானது எங்களுடைய வீக்னஸாக இராதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த தூக்கத்தை ஜெயிக்கிறோம் ஆண்டவரே. கனநித்திரையின் ஆவியை நாங்கள் ஜெயிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அந்த பவர் தாரும், நீர் எங்களுக்கு அந்த அனாயின்சிங் தாரும் ஆண்டவரே. உம்மோடு கூட ஜெபத்துல காத்திருக்க ஆவியில நாங்கள் ஜெபிக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே நீர் ஆண்டவரே அந்த சிலுவையை ஜெயித்தீர், அந்த நிந்தனைகளை ஜெயித்தீர் கர்த்தாவே. அந்த பேதுரு ஆண்டவரே அவன் ஒருவேளை உம்மை மறுதளித்தாலும் கர்த்தாவே அவனுக்குள்ள நீர் கர்த்தாவே அந்த சீட் ஜீனை வைத்திருந்தீர் ஆண்டவரே. அவன் பின்வாங்கி போக முடியாது, அவன் இழக்கப்பட்டு போக முடியாது ஆண்டவரே. ஈ வெப்ட் பிட்டர்லி, அவன் மனம் கசந்து அழுதான் கர்த்தாவே. அவிதமான ரிகன்சிலியேஷன் அவன் நீர் அவன் கொடுத்தீர் கர்த்தாவே. ஆமாண்டவரே நீர் எங்களுக்காக ஜபம் பண்ணும்பொழுது கர்த்தாவே கெத்செமனே தோட்டத்தில் உமக்காக முதலாவது நீர் ஜெபம் பண்ணினீர். அதே போல நாங்கள் எங்களுக்காகவும் எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சொந்த குடும்பத்துக்காகவும் நாங்கள் ஜெபிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அனுதினமும் ஜெபிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. மற்றவர்களுக்காக நீர் ஆண்டவரே அந்த சீஷர்களுக்காக நீர் ஜெபம் பண்ணினீர். அதன் பின்பு உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிற எல்லாருக்காகவும் நீர் ஜெபம் பண்ணினீர் கர்த்தாவே. அந்த ஆர்டர்லயே நாங்களும் ஜெபிக்க இந்த உலகத்தை ஜெயிக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய ஜெபத்தினால அந்த சீஷர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். உம்முடைய ஜெபத்தினால நீ சிலுவை மரணத்தை ஜெயித்தீர் ஆண்டவரே. அந்த வலது பக்கத்து கள்ளன் ரட்சிக்கப்பட்டான். அந்த 120 மெய்யாகவே ஒரு தேவனுடைய குமாரன் என்று சொன்னான். அவனுடைய பெந்தகோஸ்தால போய் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் ஆண்டவரே. உம்முடைய பிரேயர்னால இங்க ஒரு கூட்டமான மக்களை இந்த வலசரவாக்கும் பகுதியில் நீர் கொண்டு வந்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அது எல்லாமே உம்முடைய ஜெபம் தான் கர்த்தாவே. அதே கர்த்தர் ஆண்டவரே. இன்னைக்கு ஆவியானவரா இருந்து எங்கள் மூலமா நீர் ஜெபிக்க கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பயன்படுத்தும் கர்த்தாவே. எங்களுக்காக கொடுத்த அருமையான தீர்க்கதரிசி பிரதர் பெனாம் ஆண்டவரே அதிகமாக ஜெபிக்கிறவரா இருந்தார். இயேசு கிறிஸ்து எப்படி நீர் அடிக்கடி போய் ஜெபம் பண்ணினீரோ, லாங் பிரேயர் நீர் பண்ணினீரோ, அதே போல எங்களுக்கு கொடுத்த ப்ராஃபட் ஆண்டவரே லாங் பிரேயர் பண்ணுகிறவரா இருந்தார் ஆண்டவரே. ஜார்ஜியா காட்டர் சுகவீனமா இருந்து 9 வருஷம் 8 மாதம் படுத்த படுக்கையா இருந்த அந்த பெண்ணுக்காக மனபாரத்தோடு, ஒருவர் பாரத்தை நாங்கள் மற்றவர் நாங்கள் எப்படி சுமக்க முடியும், அதை எங்களுடைய பாரத்தை போல நினைத்து நாங்கள் அதை ஜபத்தில் சுமக்கும் பொழுது அந்த வசனத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் கர்த்தாவே. பிரதர் பெனாமதை நிறைவேற்றினார் ஆண்டவரே. அந்த ஜார்ஜியா காட்டிற்காக அதிக ஊக்கத்தோடு போய் ஜபம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அங்கே வந்தீர் ஆண்டவரே. வெளிச்சம் அங்கே பிரகாசித்தது ஆண்டவரே. Go by the way of Carter என்று நீர் சொன்னீர் ஆண்டவரே. Thus say the Lord, she will be healed என்று சொன்னீர் ஆண்டவரே. அங்க விட்னஸோடு பிரதர் பெனாம் போகும் பொழுது அவளை கர்த்தாவே இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நீர் எழுந்திரு என்று சொல்லும் பொழுது இமிடியட்டா அவள் சுகமானால் பெர்ஃபெக்ட்லி நார்மல் அண்ட் வெல் கர்த்தாவே. அந்த தேவன் இன்னைக்கும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர். எங்களுடைய ஜெபமானது அவிதமான அற்புதங்களை கொண்டு வரத்தக்கதாக நீர் எங்கள் வாழ்க்கையை கர்த்தாவே ஜெபத்தினால நிரப்பும் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தையால நிரப்பும் கர்த்தாவே. நாங்கள் சோதிக்கப்படும் பொழுது அந்த சோதனை நாங்கள் சந்தோஷமாக எண்ண வேண்டும் என்று பரிசுத்த யாக்கோபு சொன்னது மூலமாக கர்த்தாவே. ஏனென்றால் விசுவாசத்தின் பரீட்சையானது அது பொறுமையை உண்டாக்கும் ஆண்டவரே. அந்த பொறுமையானது பூரண கிரியை செய்யும் பொழுது எங்களுக்கு பெர்ஃபெக்ட் பிளஸிங் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்டயர் ஆஃப் ஆண்டவரே வாண்டிங் நத்திங், ஒரு குறைவும் இராதபடி பெர்ஃபெக்ட் பிளஸிங் எங்களுக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். இந்த ஃபுல்னஸ் ஆஃப் தி வேர்ட் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஃபுல்னஸ் ஆஃப் தி பிளஸிங்கை கொண்டு வர நீர் எங்களை ஜெபிக்கிறவர்களாய் நீர் மாற்றும் ஆண்டவரே. ஆபிரகாம் சோதிக்கப்பட்டான், ஆனால் ஆண்டவரே அவன் சோதனையை ஜெயித்தான் ஆண்டவரே. அவனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் வந்தது ஆண்டவரே. அதே தேவன் இன்னைக்கும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தையை எங்களுக்கு ஃபுல்னஸ் ஆஃப் தி வேர்ட் வரும்பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் தி பிளஸிங் நாங்கள் உடையவர்களாய் இருக்க எங்களுக்கு அந்த பொறுமை, அந்த கரெக்டர், அந்த உமோடு கூட ஆளுகை செய்கிற குணாதிசயம் வரும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவிதமாய் செய்ய போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமீன். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டபடி சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம்.